அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஞாயிற்றுக்கிழமை 2018 ஏப்ரல் மாதம் முதல் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த ஞாயிறு நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாதலால் தெய்வ திரு தம்பையா ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். ஐயா என்று அஞ்சும் கலங்கா நிலையும் கற்கும் முறை கற்றறிதலும் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச உள்ளார்கள். ஐயாவையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக வந்தனம் என்று கூறி வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம், வந்தனம்.
வணக்கம் ஐயா, வந்தனம் ஐயா. ஐயா எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இதுவரைக்கும் வந்து சில சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அன்பர்கள் எல்லாம், அவங்க எல்லாம் மீண்டும் வந்திருப்பாங்க. புதிதா வந்திருக்கிறவங்க அனைவருக்கும், தன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா.
நன்றிங்க ஐயா. ஐயா தற்போது ஜெயராஜ் ஐயா அவர்கள் அருட்பாக்களை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
ஐயா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஐயா தயவு திரு வா தம்பையா அவர்களுக்கு வணக்கம், வந்தனம் ஐயா.
வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
இரண்டாம் திருமுறை பெருத்துரைத்தேன் பிழைகளெல்லாம் பொறுத்தருளல் வேண்டும், விலங்கு அறிவுக்கு அறிவாகி மெய்ப்பொதிவில் நடிப்போய் கருத்துரைத்தார் தமக்கும் அருள் கனிந்துரைக்கும் பெரிய கருணை நெடுங்கடலே, முக்கண்ணோங்கு கரும்பே மறுத்துரைப்பதவன் அருள் நீ வழங்கினும் அன்றி மறுத்திடினும் உனையலால் மற்றொரு சார்வறியேன், செருத்துரைத்த உலை உரைகளெல்லாம் திருவருளே என்று சிந்திப்பதல்லாமல் செய்வகை ஒன்றிலனே, மிகுத்துரைத்தேன் பிழைகளெல்லாம் சகித்தருளல் வேண்டும் மெய்யறிவின் உருவாகி என் பொதுவில் நடிப்போய் தொகுத்துரைத்த மறைகளும் பின் விரித்துரைத்தும் காணா துருகிய நடுவே இருந்த பெரிய பரம்பொருளே, பகுத்துரைத்த பயன் உரைக்கோ பொருளாகி விளங்கும் பரஞ்சுடரே பரம்பரனே பசுபதியே, அடியேன் வகுத்துரைத்ததவன் அருள் நீ வழங்கினும் அன்றி மறுத்திடினும் உனையலால் மற்றொரு சார்பிலனே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. திருச்சி கம்பளம்.
நன்றி திரு ஜெயராஜையா. ஐயா இப்போது நம்மிடையே நம்முடைய தம்மையா ஐயா அவர்கள் பேசுவார்கள். ஐயா, ஐயாவை பற்றி அறிமுகம் தேவையில்லை. தற்போது நம்மிடையே பல மாதங்களாக ஐயா நம்முடன் உரையாடி வருகிறார்கள். அவர் அந்த ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு புதுமையான தலைப்புகள் கொடுத்து பலரும் கேட்டிராத புது செய்திகளையும் புதிய செய்திகளையும் ஐயா தன்னுடைய ஆராய்ச்சியின் பயனாக கண்டறிந்த உண்மைகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடக்கும் போதும் பல அன்பர்கள் நம்மையும் தொடர்பு கொண்டு ஐயாவையும் தொடர்பு கொண்டு அவருக்கு ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது அன்பர்கள் பல செய்திகளை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இவை அனைத்துக்கும் நம் தம்பையா ஐயாவிற்கு நம்மளுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவிற்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த அளவுல வந்து ஐயா வந்து நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மீண்டும் ஒரு அறிமுகம் ஐயாவுக்கு தேவையில்லை. ஐயா பல தொண்டுகளை புரிந்து வருகிறார். அத்தோடு சேர்த்து நம்மளுடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷனும் இந்த உரையாடல் மூலமாகவும் சொற்பொழிவு மூலமாகவும் நம் அனைவரையும் அந்த சன்மார்க்க பாதையில் அழைத்து சென்று சுமார் 2 மணி நேரம் நம்மை மறந்து அந்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்க சிந்தனையில் திளைக்க வைக்கிறார்கள். ஐயாவுக்கு நன்றி. ஐயா நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம் ஐயா. நன்றி.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சர்க்குரு ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய மலரடிகளை என் முடிமேல் ஒரு பொன்மொழியாக கொண்டு நான் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் அனைவருடைய திருவடிகளையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். வாழ்க. ஐயா, என்னுடைய இன்றைய சொற்பொழிவுல நான் அஞ்சும் கலங்காமல் என்கின்ற ஒரு செய்தியையும், கற்கும் முறை கற்றல் என்கின்ற ஒரு செய்தியையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த சொற்பொழிவை நம்ம தொடங்குறோம். அதற்கு முன்னாடி இந்த முதல் நான்கு திருமுறைகள் வெளிப்பட்டது அல்லவா, அதை பற்றி ஒரே ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் அன்பர்கள் இதனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு செய்தி, முதலில் வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஆதியிலே எனையாண்டு என் அறிவகத்தே அமர்ந்த அப்பா, என் அன்பே, ஆருயிரே, அமுதே, நான் வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவத்தை மிகப்பெரிய பருவம் எனக் கொண்டு வியந்து அருள் செய்து அருளாம் சோதியிலே விளைவுறச் செய்து இனிய மொழி மாலை தொடுத்திடச் செய்து அணிந்து கொண்ட துறையே. இது வந்து பாலகிருஷ்ண பிள்ளை அந்த பதிப்புல 5189வது பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்வார், என்னை அறியாத இளம் பருவத்தே, என்ன நான் வீதியில விளையாடி தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு என்னை அறியக்கூடிய அறிவே இல்லாத சமயத்துல என்னுடைய அறிவுல புகுந்து என்னை ஆண்டு கொண்டு வழிந்து அழைத்து ஆடல் செய்யும் திருவடிக்கே பாடல் செய்ய பணித்தார்னு அனுபவ மாலையில சொல்றாரு. அனுபவ மாலையில் 6ஆம் திருமுறையில சொல்றாரு. எப்ப சொல்றாரு, எந்த வயசுல, என்னை அறியாத இளம் பருவத்தே, சின்ன பிள்ளைங்க தெருவுல விளையாடுற பருவத்துல எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி இறைவன் வள்ளல் பெருமானுடைய அறிவுக்குள்ள புகுந்து ஆட்கொண்டு அந்த அந்த பாடல்கள் எல்லாம் பாட செய்தாராம். முதல் நான்கு திருமுறைகளை வள்ளல் பெருமான் எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு சத்திரமொழியாருக்கு, இறைவன் என்னுள் இருந்து பாடுவித்தவைகளை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாம்னு எழுதுறாரு. மெய்யறிவில் சிறந்தவரும் கழித்திட அவங்களுக்கு இந்த பாடலை பெருமான் கொடுக்கிறாரு. ஐயறிவில் சிறிதும் அறிந்து அனுபவிக்க தெரியாது அழுது கழித்து ஆடுகின்ற அப்பருவத்து. சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுக்கலன்னா அழுவும் இல்ல, சாக்லேட் கொடுக்கலன்னா அழுவும் இல்ல, அந்த மாதிரி பருவத்துல எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளல் பெருமானுடைய அறிவுக்குள்ள உட்கார்ந்து எழுந்தருளி உட்கார்ந்து அறிவு கொடுத்து அந்த திருவருட்பாவை எழுத வைக்கிறார். அப்படிப்பட்ட திருவருட்பா நான்கு திருமுறைகளை வெளியிடுறதுக்கு ரத்தனம்வல்லியாறு ஸ்ட்ரைக் பண்றாரு. வெளியிடுறதுக்கு ரத்தனம்வல்லியாறு பல முறை வள்ளல் பெருமான்கிட்ட கேட்டு மறுத்து 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 சொல்லிடுறாரு. உடனே ரத்தனம்வல்லியாறு ரொம்ப நெருங்கிய நட்பு, உயிர் நட்பு இல்லைங்களா, அவரு வள்ளல் பெருமான்கிட்ட வந்து ஒரு நிர்பந்தம் வைக்கிறாரு, கம்பல் பண்றாரு, இந்த அருட்பாவை நீங்க வெளியிட மறுத்தா நான் ஒருவேளை தான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடாமே பட்டினி கிடப்பேன் அப்படின்னு லெட்டர் போட்டிருக்காரு. லெட்டர் போட்ட உடனே அதை பாக்குறாரு வள்ளல் பெருமான், உயிர் நண்பராச்சா, அவரு பட்டினி கிடந்தா இவரால் தாங்க முடியாது இல்ல, அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி நிர்பந்த ஏற்பாடு பண்ண வேண்டாம், நீங்க வெளியிட்டுங்க, நீங்க வந்து இந்த என்னுடைய கடிதம் கண்டு நீங்க ரெண்டு வேளையும் மூன்று வேளையும் சாப்பிடுறதா நீங்க சொல்ற வரைக்கும் நான் பட்டினி கிடந்தவனாகவே இருப்பேன். அது மட்டும் இல்ல, நானும் ஒருவேளை போஜனம் தான் செய்வேன், ஒருவேளை தான் சாப்பிடுவேன், நானும் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த கடிதம் இங்க அங்கிருந்து இங்க வர்றதுக்கு வள்ளல் பெருமானுக்கு வர்றதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு வாரம் பிடிக்கும், திருப்பி இவர் எழுதுற கடிதம் அவருக்கு போறதுக்கு ஒரு வாரம் பிடிக்கும், அவர் அதுக்கு பதில் எழுதுறதுக்கு திரும்பி அந்த பதில் வர்றதுக்கு ஒரு வாரம் பிடிக்கும். இவ்வளவு நாளும் ரெண்டு பேரும் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த திருவருட்பாக வெளியிடுறாங்க. எல்லா பெரியவங்களும் வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் வேலாயுதம் இல்லையார், ரத்தனம் இல்லையார், எல்லாம் எல்லா அன்பர்களும் எல்லாம் சேர்ந்துதான் இந்த திருவருட்பாக வெளியிடுறாங்க. இப்படி வெளியிட்ட திருவருட்பாக நம்ம மக்கள் சாதாரணமா சொல்லிடுறாங்க, ஐந்து திருமுறை வரையும் ஒண்ணுமே கிடையாது. அப்பெல்லாம் அவருக்கு அறிவு கம்மியா இருந்தது. இந்த பாவத்தை கொண்டு போய் எங்க சேர்க்கறது? ஒரு திருவருட்பாக முழுசும் படிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் ஆணி வேற வரைக்கும் போகிறது இல்ல, நுனிப்புல் மேயறதா திருவருட்பாக? எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தன முதலியார் எல்லாம் கண்ணீர் விட்டு இந்த திருவருட்பாக வெளியிட்டாங்களே, வள்ளல் பெருமானே என்ன வெளியிட்டார்லவா? அதுல திருஞான சம்பந்தர குரு எல்லாம் எழுதியிருக்காரு, நம்ம போன தடவை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைய அவரே இருந்து வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தின ஒன்றை ஐந்து திருமுறை வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்றாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்கணும்? அதனாலதான் நான் வந்து இந்த அஞ்சும் கலங்குதடான்ட்டு பின்னாடி ஒரு காலத்துல அவங்க உடம்பு சரியில்லாம படுக்கிறாங்க அல்லது வயசாயிடுச்சு இப்ப மரணம் வர்ற தருவாயில இந்த வார்த்தையை நம்ம சொன்னமே பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ அப்படின்னுட்டு அந்த 32 பாவத்துல ஒரு பாவத்தை செஞ்ச ஒரு நிலைமை வராதா? வார்த்தையை விடலாமா? கடைசி காலத்துல இந்த துன்பம் வந்து தாக்கும் போது நம்ம இப்படி சொல்லிட்டோமே அதனால இப்படி வந்துச்சோ அப்படின்னு அந்த அந்த புலன்கள் கலங்கி போகாதா? எப்படி பேச முடியும்? அது போல பெரியவங்க விஷயத்துல அளந்து பேசணும். என்னைக்குமே வாய் இருக்கு நாக்கு இருக்குன்னு பேசிட்டோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப வந்து இந்த உண்மை தெரியும் போது, இப்ப நான் சொல்ற உண்மையே, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் சொல்ற உண்மையே வள்ளல் பெருமான் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு ஆறாம் திருமுறையில கூட சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து இறைவன் சொல்லிதான் நம்ம எழுதணும் அப்படிங்கறத வந்து முழுசா வந்து சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்காம அருள் விளக்க மாலையில சொல்லி அந்த செய்தியை கூட முழுசா பார்க்காம நுனிப்புல் மேஞ்சிக்கிட்டு ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மேடையில நின்னு முழங்கலாமா? எங்க நீங்க முழங்குறீங்களோ உங்க அறிவு அதோட நின்னு போயிருமே, அதுக்கு மேல வளராதே. வள்ளல் பெருமான் வந்து அதுக்கப்புறம் வளர விட மாட்டாரு, வளர விட மாட்டாருன்னு இல்ல, நாமளா வந்து வம்ப விலைக்கு வாங்கிக்கிட்டதுன்னு இருக்கும், இது ஒண்ணு ஆச்சுங்களா? அதே மாதிரி முதல்ல திருவடி புகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நால்வருடைய திருநாமங்களை சொல்லியிருப்பாரு, எம்பந்த மர சொல்லி படிச்சிருப்பீங்களா? அது எமது சம்பந்த வள்ளல் மொழி இயல் மனம் மணக்கும் இயல் அந்த அந்த வாசகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஈவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிய இதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல, எத்தனை முறை வந்து அவங்களெல்லாம் வந்து பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வள்ளல் பெருமான். அவரு வந்து எல்லாமே இறைவன் பாட சொல்லிதான் பாடியிருக்காருன்னு தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் தத்துவங்கள் அதை பார்த்து பல்லிழிக்க, வள்ளல் பெருமான் இந்த பல்லிழிக்காதேங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாரா? அதெல்லாம் லோகோத்துடைய வேர்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆறுமுக நாவலர் வள்ளல் பெருமான் மேல ஒரு கேஸ் போட்டார்ல, இந்த மாதிரி அவரு குண்டாசை வச்சு அடிக்கிறாரு அப்படின்னுட்டு, அது மாதிரிதான் இது மாதிரி ஒரு திருட்டுத்தனமா ஒரு செய்திகளை வந்து சேர்த்து விடுறது, யாரையாச்சும் விட்டு எழுத சொல்றது. வள்ளல் பெருமானுக்கும் வந்து அந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு சிண்டு முடிச்சு விடுற வேலையெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. அந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் கையில தடி எடுத்தவங்கலாம் தந்தக்காரன்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ம பேசிட்டு இருக்கோம், அப்ப எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த காலகட்டத்துல இவ்வளவு கல்வியெல்லாம் சிறந்திருக்கிற காலத்துல கூட நாம வந்து வள்ளல் பெருமான் வருவிக்க விட்டுறவர்னா அவருடைய அறிவு நிலை எப்படிப்பட்ட நிலையா இருக்க முடியும்? வள்ளல் பெருமான் சொல்றாரு, என் தாயிடத்துல பால் குடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு அருவறுப்பா இருந்துச்சுன்னு எழுதுறாரு. என்னங்க அது, 6 மாச பிள்ளைக்கு அருவறுப்பு வருமா? அப்படின்னா அவருடைய வயசு எப்படி இருக்கும், அவருடைய அறிவு எப்படி இருந்திருக்கும், அவருடைய பிறப்பு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு பெரிய ஆளை போய் அப்ப அறிவு குறைச்சலா இருந்தது. இது என்ன, இது இந்த மாதிரி எல்லாம் பேசினோம்னா இந்த இந்த வார்த்தைகள்ல வந்து வரக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? அப்படியெல்லாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசுறது அந்த ஒரே ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு உடனடி பகுதியில அந்த மாதிரி வந்து எனக்கு அறிவு குறைவாக இருந்ததுன்னு யாரோ ஒரு கிறுக்கன் வந்து ரொம்ப பண்றதுக்காக எழுதி வச்சிருக்கிறான். உரைநடை பகுதியில நிறைய இடைச்சல்கள் இருக்குது, நம்ம யாரும் மறுக்க முடியாது. அப்படியே அதுவும் ஒரு இடைச்சல்கள் தான். நால்வர்களை வந்து வழிபாடு பண்ணி எத்தனை கோயில்கள்ல அவங்க போயிருக்காங்க, வந்திருக்காங்க, பாட்டு பாடி இருக்காங்க. அவங்கள போய் சாமி இப்படி சொல்லியிருப்பாருன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் அந்த ஆறுமுக நாவலருடைய ஆட்கள் இவர் சொன்னாருன்னு எழுதியிருப்பாங்க. இத அவருடைய கடித போக்குவரத்துல ஒரு இடத்துல இருக்கு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிறுவனை விட்டு தவறான கருத்துக்களை வெளியிட்டனர் என்று கடித போக்குவரத்துல இருக்குது. நீங்க கடித போக்குவரத்தை முழுசா படிச்சீங்கன்னா தான் தெரியும். வள்ளல் பெருமானே எழுதுறாரு இந்த மாதிரி இந்த கலிகாலத்துல இந்த ஞான பாதையில போகும்போது வரக்கூடிய துன்பங்கள் ஒன்றா இரண்டான்னு எழுதுறாரு. அவருடைய காலத்திலயும் அவ்வளவு துன்பங்கள் இருந்திருக்கு. சிதம்பரம் கோயில் அவர் துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்துவதுன்றது அன்னைக்கு ரொம்ப இயற்கையா இருந்திருக்கு. அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்கும் இருக்குது. அன்னைக்கு அந்த ராமாயண மகாபாரத காலத்துல கூட தான் இருந்துச்சு. மனிதர்களுக்கு பிறர் மீது பழி சுமத்தக்கூடிய குணங்களும் ஒன்றை மற்றொன்றாக திரித்து கூறும் இயல்பும் எப்பொழுதும் இருந்திருக்கு. ஒண்ணு வேணாங்க, பிரிட்டிஷ்காரன் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து ஆளுங்கள் எல்லாம் கூட்டி போய் அந்தமான்ல கூட்டி போய் ஜெயில் கட்டினான். அவங்க எல்லாம் சாதாரண உழைப்பாளிகள், கொஞ்சம் அறிவு சற்று குறைந்தவர்களை வச்சுதான் அவன் அந்த ஜெயில் கட்டினான். அந்த ஜெயில் கட்டினதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகளை எல்லாம் அங்க போய் ஜெயில போட்டான். முட்டா பசங்களை வச்சு ஜெயில் கட்டி நம்ம இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அறிவாளிகளை கப்பலோட்டிய தமிழனை கொண்டு வாவூசியை கொண்டு போய் அங்க போய் செத்துக்க வச்சான். அவன் வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரனை போலீஸா மாத்தி சட்ட பொம்மனை தூக்குல போட்டு அவனை புதைக்க வச்சதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான். இப்படி வேலுநாச்சியார வந்து கொண்டு போய் பனை மரத்துல தூக்கு போட்டதும் பிரிட்டிஷ்காரன் தான். அதை இறக்கி அடக்கம் பண்ணாதான் தமிழ்நாட்டுக்காரன். என்னங்க இது, இப்படிப்பட்ட மனிதர்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, அன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதையுமே ஆராய்ச்சி செய்யாமல் நுனிப்புள் மேய்ந்து ஒரே ஒரு பக்கம் ஒரே ஒரு பேஜ் அந்த வல்ல ஊரநடிகளாருடைய உரைநடை பகுதியில் அதை மட்டும் கொண்டு வைத்துக்கிட்டு இந்த பெரியவங்களை கீழ்மப்படுத்தலாமா? யாரு? நால்வர்களை, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவர்களை எல்லாமே வந்து வள்ளல் பெருமான் தலையில திருக்கி வச்சுக்கிட்டு வணங்குறாரு, குருன்னு சொல்றாரு. அப்ப அவரே இருந்து திருவடி புகழ்ச்சிய முதல் பதிகமா வச்சு வெளியிட்டாருன்னா இப்ப யாருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு? அப்ப வள்ளல் பெருமானுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் வெளியிட்டாரா? இவ்வளவு தீர்க்க தரிசிய ஞானத்தினுடைய உருவத்தை அருட்பெருஞ்சோதியாக மாறின ஒருத்தரை, பிறப்பால் வருவிக்க உற்ற ஒரு மனிதரை நாம இப்படி குறைச்சி எடை போட முடியுமா? ஒழிவில் ஒடுக்க நூலை பதிப்பிச்சார அந்த ஒழிவில் ஒடுக்க நூலின் தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தன். அந்த குருநாதர் யாருன்னா திருஞான சம்பந்தன். அப்படிப்பட்ட நூலை பதிப்பிச்சாருன்னா அவருக்கு ஒண்ணுமே இல்லையா? இதெல்லாம் ஆய்வு செய்யாம அடியில் அடி தொட்டு நுனிவரை ஆய்வு செய்யாம எதை வேணாலும் பேசலாம். இதுக்கு தாங்க நான் சொன்னேன், கற்கும் முறை கற்றறியணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க இருக்கு அதனுடைய உண்மைகள் எங்கெங்க இருக்குன்னு தேடி தெளிந்து கற்றவர்களை கேட்கணும். கற்கும் முறை கற்றறியேன், கற்பனை கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில போய் நான் கேட்டறியன்பர். கற்கும் முறையும் தெரியல, எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிறது தெரியல, கற்றவர்களோட நட்பும் வைத்துக்க தெரியல, அவங்களையும் குறைச்சி பேசுறது, எனக்கு எதுவுமே பயம் இல்லை, நான் யாரை வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அது நுனிப்புல் மாயிறது. அதாவது பரவாயில்லைங்க, அந்த மத தலைவர் இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் மத தலைவர் தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஒரு அற்புதமான ஒரு பாடல் அனுபவ மாலையில 88, 89, 90 அது பாடல்ல சொல்றாரு, நான் அந்த அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு என்னையா பேருன்னு கேட்கிறாரு. பெருகிய பேரருடையார் அம்பலத்தேன் அடிக்கும் பெருந்தகை அருட்பெருஞ்சோதியின் பெயர் சொல் என்கின்றாய் மனமே. மனங்கிற தோழி கேட்கிறா, கல்லல் பெருமான்ட்ட அருட்பெருஞ்சோதிக்கு என்ன பேரு, அது எப்படி பேரு என்னன்னு கேக்குறாங்க. அந்த மனசுக்கு, அறிவு கட்ட மனசுக்கு அறிவே வடிவாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் சொல்லுவதாக இந்த ஒரு பாடல். கேட்டுக்கொள் அருகர் என்பேன், புத்தர் என்பேன், அயன் என்பேன், மால் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், சதாசிவம் என்பேன், சக்தி சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், சுத்த பிரம்மம் என்பேன், உரிய நிறைவு என்பேன், சுத்த சிவம் என்பேன், பிற சமயத்தார் பெயரும் அவர் பெயரே என்பேன். பிற சமயத்தார்கள் வந்து வச்சிருக்காங்க, ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒரு கடவுளுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா அது ஜீசஸா இருந்தாலும் அல்லவா இருந்தாலும் எல்லாமே அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு போயிடாரு சாமி. எப்பெயரும் இத்தன்னு பேர் பெற்றவருக்கு எந்த பேர் வச்சா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சமய தலைவர் பெயரும் அவர் பெயரேங்கிறாரு. அது மட்டுமா, ஓம் பேரும் என் பேரும் அவர் பேரு தான், எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே. இவை அனைத்தும் திருச்சபையில் அவர் புரியும் ஞான கூத்தேங்கிறாரு. சாமிக்கு பேரு அருட்பெருஞ்சோதிக்கு சிவன்னா ஒரு இது, சிவம்னா ஒரு இது, என்ன பிரம்மம்னா ஒரு இது, பரபிரம்மம்னா ஒரு இது, சுத்த பிரம்மம்னா வேற. இதெல்லாமே கிறுக்குத்தனமா நுனிப்புல் மேண்டிக்கிட்டு பம்புத்துக்கிட்டு நமக்குள்ளேயே நம்ம நம்ம இவன் பிரிட்டிஷ்காரன் வந்து கட்டப்பண தூக்குல போறதுக்கு தமிழ் தானே பயன்படுத்தினா, அது மாதிரியே பயன்படுத்துறது நமக்கு ராமே தூக்கு தண்டனை கொடுத்துக்கிறது. நாமே நம்ம ஆளுங்களை வச்சே வந்து அந்தமான்ல சிறை கட்டி நம்ம ஆளுங்கள்லயே அறிவாளிகளை போய் ஜெயில போட்டானே, செத்துக்க வச்சானே, அப்படியா இருக்கிறது? நமக்குள்ளேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து கள்ளத்தூக்கி அடிச்சுக்கிறது. எக்க எங்க சன்மார்க்கம் வளரும், பேச முடியுமா? தத்துவ வெற்றின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு சாமி ஆறாம் திருமுறையில. தத்துவ வெற்றின்னு என்னன்னு தெரியாமலேயே அவ்வளவு சௌரியத்துக்கு பேசுறது அப்படிலாம் கிடையாதுங்க. அருட்பெருஞ்சோதி இறைவன் பெயர் என்னன்னு கேட்டா, அருகர் என்பேன், புத்தர் என்பேன், அயன் என்பேன், மால் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், சதாசிவம் என்பேன், சக்தி சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், சுத்த பிரம்மம் என்பேன், துரிய நிறைவு என்பேன், சுத்த சிவம் என்பேன், பிற சமயத்தார் பெயரும் அவர் பெயரே என்பேன். அங்க வருது சமரசத்தை பாருங்க பெருமான்கிட்ட. என்ன பண்றது, சமுதாயத்துல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இந்த உலகத்தோட ஒத்து போயிடணும். எவ்வது உறைவது உலகு, அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்வார் திருவள்ளுவர் பெருமான். அது மாதிரி அனுசரிச்சு போய் சன்மார்க்கத்தை எவ்வாறு அவர்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைத்து நம்மவராக்கி கொள்வது என்கின்ற நிலையில இங்க சாமி வந்து சொல்றாங்க. அங்க மதம்ங்கிற பேரெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அதை கொண்டு வந்த பாருங்க, அனுபவ மாலையில கொண்டு வர்றாரு பாருங்க. எந்த நிலையில அனுபவ மாலை கடைசியில கொண்டு வர்றாரு. அப்படி நாமளும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அல்லது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம அறிவுமயமாக மாற வேண்டும் என்பதுதான் இங்க உண்மை. அதனால நமக்குள்ளார ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து வார்த்தைகளை அள்ளி விசிரித்தம்னா பின்னாடி அது உள்ளத்தை பிடிச்சு அறுக்கும். என்னடாது நம்ம வந்து தெரியாம சொல்லிட்டோமே, இதனால வரக்கூடிய துன்பங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியாம ஒரு நாளைக்கு தவிக்க வேண்டியிருக்கும். அவர் சொல்றாரு சாமி சொல்றாரு அந்த முறையீட்டு கண்ணிங்கிற ஒரு இதுல ஒரு தலைப்புல ஒரு பதியத்துல சொல்றாரு, சொல் விளைவு நோக்காதே சொன்னதெல்லாம் என்னதோறும். இப்படி நம்ம பேசுறமே, வள்ளல் பெருமானுக்கு அறிவு கம்மியா இருந்துச்சு கூட இருந்துச்சுன்னு பேசுறமே, அல்லது அஞ்சாம் திருமுறை வரைக்கும் ஒண்ணு இல்லைன்னு பேசுறமே, ஆனா அவரு வள்ளல் பெருமான் சொல்றாரு வல்ல இறை எல்லாம் வல்ல இறைவன் நான் அறிவுக்குள் புகுந்து எழுதி எடுப்பான்னு சொல்றாரு. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாம, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யாம, இதனால் வரக்கூடிய துன்பம் என்னவென்று நோக்காமல், சொல் விளைவு நோக்காதே சொன்னதெல்லாம் என்னது வரும், வல்வினையேன் உள்ளத்தே வாலிட்டு அறுக்குதடா. கடைசியில மூச்சு முட்டிட்டு இருக்கும் போது நம்ம தப்பா சொல்லிட்டோமோ, வள்ளல் பெருமான் இப்படி பேசிட்டோமோ, பேசியிருக்க கூடாதோ, நம்ம இப்ப நம்ம நோய் வாய்ப்பட்டிருக்கோமே இதுதானோ, என்ன பாவம் பண்றோமோ பண்ணிட்டோமோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னுட்டு மனசு ஒரு நாளைக்கு அறுக்குதுங்கிறாரு. உணமிலான் இன்னை உரைத்த கொடும் சொல்லையெல்லாம் ஞானமிலேன்னு என்னதோறும் நாடி நடந்து நடுங்குதடா. உன்னிட்ட ஒரு குற்றமும் இல்லைங்க சாமி. ராமலிங்க சாமி, நீங்க அருட்பெருஞ்சோதி நிலையை பெற்றிருக்கீங்க. உங்களிடத்துல ஒரு ஊனமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. உங்களை போய் நான் தவறுதலா சொல்லிட்டேனே, எனக்கு ஞானம் இல்லை. ஆனாலும் நான் சொன்னதை இப்ப நினைச்சு பாக்குறேன். தம்பையா வந்து என் மேல அன்போடு தான் சொல்றாரு, சிந்தனை பண்ணி தான் சொல்றாரு. நம்மள திட்டல, அவரு சுட்டி காமிக்கிறாரு. ஒரு நல்ல நண்பர்கள் என்ன செய்யணும், சுட்டி காமிக்கணும். அப்படி சுட்டி காமிக்கிறார். அப்படி சுட்டி காமிக்கிறத நான் என்ன தோறும் என் நாடி நடுங்குதடா. என் நரம்பெல்லாம் நடுங்குது, என் கண்கள் சுழலுது, என் நாக்கு சுழலுது, என் காதுகள் அடைக்கின்றன. ஐயோ நான் என்ன செய்வேன், வஞ்சனையால் அஞ்சாது வன்சொல் புகின்றதெல்லாம் எனக்கு. நான் வந்து பயப்படாம என்னுடைய அறிவு என்னை வஞ்சிச்சிருச்சு, என்னுடைய ஆணவம் என்னை வஞ்சிச்சிருச்சு. நான் சொல்லிட்டேன், நஞ்சனையேன் என்னதோறும் நாடி நடுங்குதடா. நான் வந்து அறிவில்லாம ஒரு விஷம் போன்றவன். ஏன் நான் என்ன வந்து நான் எனக்கு இறப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் கூட அதை பற்றி பயப்படாம அஞ்சாது நான் சொல்லிட்டேனே, வன்சொல் சொல்லிட்டேனே. என்னைக்கு இதை தீர்க்க போறேன்? என் பெருமானே, வள்ளல் பெருமானே, நீ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனால் பாடியதை நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன். கொதியேன், கூறிய குற்றங்கள் எல்லாம் நினைக்கும் போது எனக்கு குளுருவி போகுதடா. என் மனசு, என் உடம்பெல்லாம் அறுக்குது, என் உடம்பு நடுங்குது, என் நாடி நரம்பெல்லாம் நடுங்குது. பித்து மன கொடியன், நான் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் பேசிட்டேன். அந்த வன்சொல் எவ்வளவு பெரிய வன்சொல், ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. அந்த வன்சொல்லை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு கூடுருவி போகுதடா, என் உடம்பு அப்படியே அறுக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த நடுங்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னா இதுதான் அஞ்சும் நடுங்கிறது. அஞ்சும்னா என்ன, நெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாம் நடுங்குது, நாக்கு குளறுது. ஒரு திருடன் மாட்டிக்கிட்டான்னா போலீஸுக்கிட்ட, மாட்டுன உடனே அவனுக்கு வாய் பேச முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் அடிக்கடி போவோம், அந்த கடையில் அதில் வந்து நிறைய கேமரா வச்சிருப்பாங்க. நல்ல வசதி உள்ள பெண்கள் வந்து ஒரு புடவை திருடிடுவாங்க, அது தனி அறையில் கூட்டிட்டு போய் அதில் வந்து அந்த அந்த மாதிரி பிடிச்சவங்களை மூஞ்சியில் வச்சு குத்துறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க. அப்படி குத்திட்டு இருந்தவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்கிட்ட மருத்துவத்துக்கு வந்திருந்தான். கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு, என்ன அது எப்படியா அந்த நடந்துச்சு அப்படின்னு. யாரெல்லாம் திருடுறாங்களோ தனி அறைக்கு கூட்டிட்டு வந்து என்ன மூஞ்சில குத்த சொல்லுவாங்க, நான் மூஞ்சில குத்துவேன். அப்படி குத்தும் போது என் கையெல்லாம் வந்து அந்த அப்படியே காப்பு காய்ச்சி போச்சு. அவங்க வந்து அவங்களெல்லாம் வந்து டாய்லெட் கழுவ சொல்லுவோம். அந்த எல்லாம் அடி மூஞ்சியெல்லாம் வந்து ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாய்லெட் கழுவ சொல்லுவோம். அப்படி டாய்லெட் கழுவி 4 மணி நேரம் கழிச்சு வெளியில விட்டுருவோம். போலீஸ்ல எல்லாம் காட்டி கொடுக்க மாட்டோம். அந்த வாந்தன அடி அவங்க உயிர் போற வரைக்கும் மறக்காது அப்படின்னு அவன் சொன்னான். எதுக்கு நான் இப்ப சொல்ல வரேன்னு கேட்டா, அப்படி பிடிச்சிட்டு அடி வாங்கிட்டு அந்த கடை பக்கம் அந்த மீண்டும் அந்த ஆள் அந்த நபர் அந்த திருடின ஆளோ ஆணோ பெண்ணோ போகும்போது உயிர் நடுங்கும், கண்கள் மயங்கும், காதுகள் எல்லாம் ஜிவ்வுன்னு அடைக்கும், மனசு அப்படியே தடுமாறும், உடம்பு அப்படியே நடுங்கும், வாய் பேச முடியாது, நாக்கு குளறும் இல்லைங்களா. அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம், அந்த பக்கமே போகணுங்கிற எண்ணம் அந்த திருடனோ திருடிக்கோ வராது. அப்படிப்பட்ட நிலையில இந்த இந்த மாதிரி வள்ளல் பெருமானையே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு என்றைக்கோ ஒரு நாள் அந்த பாவத்துக்காக துன்பப்படுகின்ற பொழுது இந்த எண்ணம் நம்ம அஞ்சாம சொல்லிட்டமே, உணமிலான் என்னை உழைத்த கொடும் சொல்லை எல்லாம் உணமில்லாத உன்னை, குற்றமே இல்லாத உன்னை, இறைவன் அருளால் பாடிய உன்னை, நீ பாடின பாட்டை நான் குற்றம் சொல்லிட்டேன், பெரிய ஒரு பாட்டில் பிழை சொன்னேன், இந்த பாவத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் கொடும் சொல் சொல்லிட்டேனே, ஞானம் இல்லாதவன் நான், அதை எண்ணுகின்ற பொழுது என் நாடி நடுங்குகிறது, என் உடல் நடுங்குகிறது என்று வள்ளல் பெருமான் வந்து அங்கே சுட்டி காமிக்கிறார். எதையும் ஆய்வு செஞ்சு பேசணும், யார் மேலையும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. நான் இப்ப சொல்லுகின்றதெல்லாம் உரிமையினால் சொல்லுகிறேன். எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு மறுபடியும் அந்த சொல்லி மாட்டிக்க கூடாது, பேச்சில மாட்டிக்க கூடாது. தன்மார்க்கிகள் யாரையும் பேச வேண்டாம். பேசாம தத்துவ பற்றின்னு ஒரு சப்ஜெக்ட் இப்ப அடுத்து நான் பேச போறேன், அதை மட்டும் கேட்டுட்டாங்கன்னா வாயே துறக்க மாட்டாங்க. நீங்களும் துறக்க மாட்டீங்க, நானும் துறக்க மாட்டேன். அடங்குறதுக்கான வழிமுறை அதுலதான் இருக்கு. நாம எல்லாம் அறிவு மயமா மாறுறதுக்காக இன்னைக்கு நான் பேசுறேன். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எச்சரிக்கை. நமக்கு நாமே கொடுக்கிற எச்சரிக்கை, எங்கையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு. சோ இப்போ இது நாள் வரைக்கும் இந்த இந்த ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துல ஒவ்வொருத்தரும் சொல்ல மேடைகள்ல முழங்கின ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சில சில செய்திகளை சொன்னேன். பொது செய்திகள் தான். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் இருக்கு, நாமெல்லாம் ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்கணும்? அடங்குறதுக்கு உள்ள வழியை பார்க்கணும். இதுதான் அந்த அடங்குறது எப்படி, அடங்காம இருந்த நிலை என்னங்கிறது தான் இன்னைக்கு முதல் பாடலா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வள்ளல் பெருமான் அன்பு மாலையில 21வது பாடல்ல ஒரு செய்திய கொடுக்கறாங்க. அந்த செய்தியில ஒரு பாடல்ல நாலு பகுதியாக நாலு பாயிண்ட் சொல்றாங்க. முதல் பாயிண்ட் நான் சொல்றேன். ஊனம் தங்கிய மாயை உடலின் இடத்திருந்தும் ஊனமில்லாது இருக்கின்ற உளவருளி செய்தாய். இந்த உடம்பு உதவாக்கிற உடம்பு, 9 துவாரங்கள்லயும் குற்றம் இருக்கு. இந்த உடம்ப நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இந்த உடம்புல மலம் சுமந்துகிட்டு இருக்க கிடையாது, மலம் சுமந்திருக்கிற நிலையை நினைச்சா நான் நடுங்குறேன். இப்படிப்பட்ட ஒரு குற்றமுள்ள உடம்புல, இப்படிப்பட்ட ஒரு மட்டமான உடம்புக்குள்ள நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கிறதுக்கு நீ ஒரு ரகசியம் சொல்லியிருக்க, நல்லா உள்வாங்கி கொள்ளுங்க. வள்ளல் பெருமான் எழுதுறாரு, இந்த உடம்புக்குள்ள நான் இருந்தாலும் இந்த உடம்புல உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு ரகசியம், உளவுனா ரகசியம், சீக்ரெட், ஒரு சீக்ரெட் நீ எனக்கு கொடுத்துருக்குற. அது என்ன? நீ கொடுத்துட்ட நூல்ல அருட்பாவம் முழுக்கவுமே அதுதான். அருட்பாவம் முழுக்கவுமே அந்த ஊனமில்லாது இருக்கின்ற ரகசியங்களை அள்ளி தெளித்ததுதான் அருட்பா. அதை இறைவனிடத்துல இருந்து கேட்டு பெற்றவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதை எழுதினதுதான் முதல் 5 திருமுறைகள்ல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம். அந்த குற்றங்களை நீக்கிக் கொள்வதற்கான ரகசியங்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. அதுலயும் முக்கியமா நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்வது போல மிக எளிய வகையில அந்த அருட்பிரகாச மாலையிலையும் மகாதேவ மாலையிலையும் அது நிறைஞ்சி இருக்கு. அத இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்க போறோம். அதுல இந்த ஊனம் தங்கிய இந்த உடம்பு, இந்த மலம் சுமந்த இந்த உடம்புக்குள்ள இந்த மலக்குற்றங்கள் யாவும் இல்லாம, இந்த மாயையின் குற்றங்களாக்கிய பசி தாகம் மலஜலம் பிணி மூப்பு இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ரகசிய வழியே எல்லாம் வல்ல இறைவன் வள்ளல் பெருமானுக்கு சொன்னாரு. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? அந்த ரகசிய வழியே நான் அந்த உளவு கண்டு நடத்துகின்ற வகையும், அந்த உளவு என்னன்னு தெரிஞ்சு, அந்த சீக்ரெட் வே என்னன்னு தெரிஞ்சு, அதை நான் செயல்படுத்துவதற்குரிய வழித்துறையை நல்லவனே நீ மகிழ்ந்து சொல்ல வருவாயே. நீ வந்து எனக்கு, நான் உன் பிள்ளை, உன்கிட்ட நான் கேட்கிறேன், நீ ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கெட்டவனா, அதனாலதான் இந்த இப்படிப்பட்ட உடம்புக்குள்ள நான் வாழ்றேன். நான் அந்த உளவு கண்டு அந்த சீக்ரெட் என்னன்னு நீ சொல்லிட்ட, அந்த சீக்ரெட்டை நான் செயல்படுத்துவதற்குரிய அறிவும் குறையுது, வழியுது, துணிவுது, நீ செய்யும் முறையுது, எனவே மொழிந்த மெய்த்துணையேன்னு நம்ம படிக்கிறோம்ல அகவல்ல, அந்த வாசகம் தான். எப்படி செஞ்சா இதை வெற்றி கொள்ளலாங்கிறத நீ தான் எனக்கு சொன்னேன்னு கேட்க சொல்றாரு. இங்க கேட்கிறாரு, நான் அந்த உளவு கண்டு அந்த சீக்ரெட்டை நானும் தெரிஞ்சு அதை நடத்துகின்ற வகையும் நல்லவனே வல்லவனே அருட்பெரும் ஜோதியனே நீ மகிழ்ந்து சொல்வாயாக்குன்னு கேட்கிறாரு. சரின்னு அவரும் வந்துட்டாருங்க, கடவுளும் வந்துட்டாரு. அப்படி வந்து அவருக்கு வந்து எல்லா வரமும் சொல்லி கொடுக்கிறாரு. உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் நான் செய்ய தந்தனைங்கிறாரு. இது வந்து அந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் வள்ளல் பெருமான் இந்த செய்தியை நம்ம கொடுக்கிறாரு. அவ்வாறு கேட்ட அப்புறம் இறைவனை வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வழித்துறையை வழிமுறையை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி இறைவன் கொடுத்தாரு. கொடுத்ததுனால அவர் அதனை முழுமையா அனுபவிச்சாரு, இறைத்தன்மையை பெற்றாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் நான் செய்ய தந்தனை கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய ரகசியம்! அந்த ரகசியத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக அந்த ஆற்றலையும் வள்ளல் பெருமான் இறைவனிடம் கேட்டு பெற்றாரு. யாருக்காக பெற்றாருன்னா நமக்காக தான் பெற்றிருக்காரு. சரி, இப்ப நாலாவது பாயிண்ட் என்ன? வள்ளல் வந்து வரிவிக்க விட்டுற காரணம் இப்ப உங்களுக்கு புரியுதா? மக்கள் எல்லாம் பன்னெறி சமயங்கள் பல மதங்கள் எல்லாம் வம்பு எல்லாம் வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு எல்லாம் செத்து போயிட்டு இருந்தாங்க. வள்ளல் பெருமான் வந்தாரு, இந்த மக்கள் எல்லாம் வீண் போகாம இருக்கிறதுக்கு தான் சன்மார்க்கம் வந்து இந்த பூமிக்கு வரணும்னு நினைச்சாரு. அதுக்கு வந்து இந்த சன்மார்க்கத்தை நடத்துறதுக்கு தான் வள்ளல் பெருமானே எல்லாம் வல்ல இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு. அவருடைய அறிவை பெற்று வள்ளல் பெருமானும் இங்க வந்தாரு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்ப நம்ம தத்துவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம சென்ற முறை பார்த்தோம். நம்ம தத்துவங்கள் எல்லாமே அறிவில்லாதது, ஒரு குறும்பாடு மாதிரி. குறும்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, குறும்பாடு ஒரு 100 ஆடு போகும், போயிட்டு இருக்கிற பாதையில ஒரு காட்டாத்து வெள்ளம் வந்துச்சுன்னா அது அதை பத்தி கவலைப்படாது, நேரம் இறங்கும். முதல் 2 ஆடு இறங்கும், இறங்கின உடனே டப்புன்னு அந்த தண்ணி அடிச்சுட்டு போகும். உடனே ஓ இதுதான் சரியான பாதை போட்டுருக்குன்னு மற்ற ஆடுங்கள்லாம் கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு இறங்கும். எல்லா ஆடுங்களும் தண்ணியில அடிச்சு போயிட்டு இருக்கும். அதை வந்து பிடிக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்காரனும் இறங்கிடுவான், அவனும் தண்ணியில அடிச்சு போயிட்டு இருப்பான். அது மாதிரி தான் நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாம் குறும்பாடு மாதிரி, எல்லாம் போய் பார்த்தாங்கன்னா இவனும் போய் பார்ப்பான். எல்லாம் என்ன ஒரே கூட்டமா இருக்கு, போய் நம்மளும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இயல்புடையது தான் நம்ம தத்துவங்கள். நம்மளுடைய ஆன்மாவும் அப்படியே அது பின்னாடியே, தத்துவங்கள் பின்னாடியே போயிட்டு இருந்துச்சு. இப்படி இந்த தத்துவங்கள்லாம் எதுக்குமே பயப்படாது, எதுக்குமே பயப்படாத தத்துவங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சு தீவனையெல்லாம் சேர்த்துக்குச்சு. அதனாலதான் இந்த உடம்பு தீவனையால் பெற்ற உடம்புன்னு சொல்லுவோம். இந்த உடம்புக்கு மாயை, மாயையால் பெறப்பட்ட உடம்புன்னு சொல்லுவோம். இந்த உடம்புக்கு வரக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். போன முறைய பசி, தாகம், மலஞ்சலம் இதெல்லாமே வந்து மாயையின் குற்றங்கள்னு பார்த்தோம். இப்ப வள்ளல் பெருமான் எதற்காக வருவிக்க உற்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஊனமில்லாமல் இந்த உடம்புல வாழ்ந்தாரு இல்லையா, அத்தகைய நிலையை, ஊனமில்லாது இருக்கின்ற உளவை நமக்கு கொடுப்பதற்காக வள்ளல் பெருமான் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கோம். நாமும் ஒளிநெறி பெற்று ஊனம் தங்கிய உடலிடத்தில் குற்றங்களை எல்லாம் கடந்திடல் வேண்டும். இந்த உடம்புல ஊனம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் அருட்பா எழுதினாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப உடம்பின் ஊனம் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திப்போம். உடம்பின் ஊனங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், பசித்தாக இதெல்லாம் மரணத்தை கொடுக்க வரும், முதுமையை கொடுக்கும், நோயை கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, சென்ற முறையை நான் பார்த்தோம் அருள் விளக்க மாலை 42 பாடல்ல, இப்படி இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமலேயே, துன்பங்கள் எல்லாம் இல்லாமலேயே இந்த மனித வர்க்கத்தை ஊனமில்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலைய வள்ளல் பெருமானால கொடுக்க முடியும் அப்படிங்கறத சென்ற முறை பார்த்தோம். அத்தகைய நிலையை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை வள்ளல் பெருமானிடத்துல பெறலாம், அவர் கொடுப்பாரு, கொடுக்கறதுக்குரிய ஆற்றலும் தகுதியும் வச்சிருக்காருங்கிறத சென்ற முறை பார்த்தோம். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி தத்துவ வெற்றின்னு ஒரு பதிகத்தை 6 திருமுறையில பார்க்கலாம். அதை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இப்ப சொல்றாரு, இந்த உடம்பின் தன்மையே மாயைன்னு சொன்னாரு, உடம்பே மாயைன்னு சொன்னாரு. அந்த தத்துவ வெற்றிங்கிற ஒரு பதிகத்துல 6 திருமுறையில இருக்கு, நீங்க அப்புறமே பாருங்க. இந்த உடம்புக்கு வரும் பசி தாகம் எல்லாம் மாத்தணும்னு சொல்றாரு, அதெல்லாம் மாயைன்னு சொன்னாரு. இவற்றை நீக்கிக் கொள்வதுதான் சன்மார்க்கத்தில் முதல் படி என்கிறார். சன்மார்க்கத்துல முதல் படியே படிநிலைங்கிறது ஒண்ணு இருக்குது, சன்மார்க்கத்துலதான் இருக்கு படிநிலை இருக்கு. படிநிலை இல்லாதது சன்மார்க்கம் அல்ல. சரி, இப்படி இந்த முதல் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாயை நீக்கிக் கொள்வதுதான். அந்த மாயை நீக்கிறதுக்கு வள்ளல் பெருமானுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் குருநெறி. குருநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்ததுன்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அந்த குருநெறியில நம்ம எல்லாம் செலுத்துறது தான் வள்ளல் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச செயல்பாடு. அவ்வாறு அந்த தத்துவங்களை வெற்றி கொள்வதுதான் நம்மளுடைய முதல் படின்னு சொன்னேன். அப்ப தத்துவங்கள் வெற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு ஒரு பாடல், தத்துவ வெற்றிக்கு 20 பாடல் கொண்ட பதிகத்தை நம்ம சாமி எழுதியிருக்காங்க. அதுல மனம் என்னும் பேய்க்குரங்கு மடப்பயலு சொல்றாரு. அப்ப மனம் என்னும் பேய்க்குரங்கு, விரிந்த மனம் விரிந்த மனம், மயங்கு புத்தி, கலையறியா சித்தம், அகங்கார அடவாதி, ஆன்ம தத்துவ வஞ்சக தத்துவங்கள். ஆன்ம தத்துவங்கள் 24 வஞ்சகிகள்னு சொல்றாரு. ஆன்ம தத்துவங்கள் 24 வஞ்சகிகள். சிறு வெளிச்சமாக இருக்கக்கூடிய மாயை மனம், மாமாயை என்று சொல்லக்கூடிய சுத தத்துவங்கள், கண்மம் என்னும் கலகப்பயல், இருட்டறைக்கொரு அதிகாரி என்னும் ஆணவம், அவன் ஒரு குருட்டு நொண்டிப்பய, மறைப்பாற்றல் என்னும் திரோதாயி, தூக்கம் என்னும் தோம்பேறி, மரண பயம் என்னும் கொடும்பாவி, கோபம் என்னும் புலைப்பயல், பசி என்னும் பெரும்பாவி, மரணம் என்னும் மாபாவி. இவ்வளவும் தத்துவ வெற்றியில வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாருங்க. இவ்வளவும் தத்துவ வெற்றியில கடந்து போனேன் அப்படின்னு சாமி சொல்றாங்க. குருநெறியில் வள்ளல் பெருமான் காட்டுகின்ற குருநெறியில் ஒழுக்க நெறியில் நம்மால இத கடந்து போக முடியும். அதற்கு வள்ளல் பெருமான் துணையா இருக்கிறாரு, துணையா இருப்பாரு அப்படிங்கறதே நம்ம பார்க்க போறோம். அடுத்தது அவர் வெற்றி கொண்ட மாதிரியே ஒரு தத்துவ வெற்றி பெற்றார் இல்லையா, அது மாதிரியே நம்மையும் தத்துவ வெற்றி அடைவதற்கு அவரு துணையாக இருக்கிறாரு. அதற்குரிய ஆற்றலை இறைவனிடம் கேட்டு பெற்றார். உலக உயிர்கள் எல்லாம் இந்த ஒளிநெறியை பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. திருமூலர் பெருமான் சொல்லுவது போல யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லுவது போல வள்ளல் பெருமானும் உலக உயிர்கள் எல்லாம் ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணி எண்ணி இந்த ஆற்றலை அருளாற்றலை இறைவனிடம் கேட்டு பெற்றார் அப்படிங்கறத நாம பார்த்திருக்கோம். சரி, தத்துவ வெற்றி எதனால் கைகூடும் அப்படின்னு ஒரு ரகசியத்தை நம்ம வள்ளல் பெருமான் நமக்காக கொடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். தத்துவ வெற்றி அருளால் கைகூடும் என்பதை மனசுல வச்சுக்கணும். சரி, அதுக்கு என்ன சொல்றாரு, கடவுளுக்கு நான் பிள்ளையாக இருக்கின்றேன், அவர் பெற்ற பிள்ளையானேன், அதனால் ஊனம் நீங்கினேன் என்று சொல்லுகின்றார். நாமளும் கடவுளுக்கு பிள்ளையாகிற மாதிரி வள்ளல் பெருமானுக்கு பிள்ளையாயிட்டம்னா இந்த தத்துவ வெற்றி எளிதாயிடும். இத மனசுல வச்சுக்கணும். இன்றைய பாடத்திட்டத்தின் முக்கிய நோக்கமே இந்த வாசகத்தின் அடித்தளம் தான். மேலும் எல்லாம் வல்ல இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் அது அல்லாதாகவும் என்னுள் ஓங்கி ஒளிர்கின்ற அருட்பெருஞ்சோதி இறைவன் ஒருவன் இருக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. உருவமுமாய் அருவமுமாய் உபயமுமாய் அதவாய் என்னுள் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவன் ஒருவன் உண்டே. எங்க இது அவருக்கு மட்டும்தானா, நமக்கும் அதுதாங்க. இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பாடலை இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாம் வல்ல இறைவன் நமக்குள்ளும் ஓங்குகின்றான். நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கணும், ஓங்குகின்றான். அவன் தான் பெருமையினால் என ஈன்றான், அவனுடைய கருணையினால் தான் இந்த பிறப்பை நான் எடுத்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருங்க இது கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எடுத்த பிறப்பு எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினால எடுத்திருக்கோங்கிறத மறக்க கூடாது. இதுதான் தனது அவதாரத்தை பற்றி குறிப்பிடுறாரு. அவனுடைய பெருமையினாலையும் அவனுடைய கருணையினாலையும் நான் இந்த அவதாரம் எடுத்தேன். தத்துவங்களை கடந்து போகணுங்கிற வள்ளல் பெருமான் அதை அப்படியே பிரிச்சு 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 காட்டுறாரு. பாருங்க, மனம் என்னும் பேய்க்குரங்கு மடப்பயலே, விரிந்த மனமே, மயங்கு புத்தி, கலையறியா சித்தம், அகங்கார அடமாதி பயல், ஆன்ம தத்துவ வஞ்சகிகள், எத்தனை சொல்றாரு, கண்மம் என்னும் கலகப்பயல், ஆணவம் என்னும் குருட்டு முடவன், பெருமாயை மறைப்பாற்றல், மறைப்பாற்றல் என்னும் திரோதாயி, தூக்கம் என்னும் சோம்பேறி, மரண பயம் என்னும் கொடும்பாவி, கோபம் என்னும் புலைப்பயல், பசி என்னும் பெரும்பாவி, மரணம் என்னும் மாபாவி, இத்தனை பயலுங்களையும் கடந்திடல் வேண்டும் என்று படிநிலையாக ஒவ்வொரு படியா தானே ஏறி போறணும். இப்படி கண்டனை இனியொரு படியெல்லாம் அப்படியே என மருட்பெரும் ஜோதி. படிகள் வந்து வள்ளல் பெருமான் வந்து நிறைய இடத்துல சொல்றாருங்க. படிகள்னு நீங்க வந்து அதை பார்க்கணும், எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு, எங்கெங்க சொல்லியிருக்கிறாருன்னு. அதுதான் கற்கும் முறை கற்றறிதல்ங்க. இந்த பாலகிருஷ்ண பிள்ளைங்க ஒரு இதுல வந்து அந்த அருட்பா வந்து இதுல போட்டிருக்காங்க, அந்த ஆப்ல போட்டிருக்காங்க. அது எடுத்து தேடல்னு இருக்குல்ல, அதுல போய் பார்த்து தட்டுங்க. அதுல என்ன, அது வந்து அதுல படிநிலைகள் அப்படின்னு தட்டுங்க. எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறாரு, எத்தனை படிகள் இருக்கு, நம்ம எங்க கடந்து போகணும், நம்ம எங்க நிக்கிறோம், ஏன் இவ்வளவு நாளா நமக்கு இதெல்லாம் சொல்லப்படலை. அப்படின்னா வள்ளல் பெருமானே மூடி வச்சிருக்கிறாருங்க, இதை உடைக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்ப நான் வந்து இதை பற்றி ஒரு சில செய்திகளை நான் பேசுறேன். இதை வந்து இன்னைக்கு நம்ம பேசலன்னா அடுத்த நிலையில ஆய்வு செய்யக்கூடிய நிலை தோன்றாம போயிடும். அதுக்குதான் நான் பேசுறேன். இப்படி தத்துவங்களை கடந்திடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அதனை பிரிச்சு பிரிச்சு காட்டுறாரு. நம்மள பெரிய மனுஷனுங்க நாலு பேர் இருக்காங்க, பெரியவர்கள் என்று பேசிக் கொள்றவங்க தத்துவ குப்பைன்னு சொல்லுவாங்க. இதை போய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா, அதெல்லாம் சும்மா குப்பை அப்படிம்பாங்க. தத்துவ குப்பை என்று அறிவற்ற பெரியோர்கள் சொல்வார்கள். இதை நான் சொல்றேங்க, கோச்சுக்க கூடாது. தத்துவ குப்பை என்று அறிவற்ற பெரியோர்கள் சொல்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால தாண்டிட முடியல, அவங்களால இந்த தத்துவங்களை விட முடியல. அதனாலதான் மூணாம் திருமுறையில சொல்லியிருக்கணும், இந்த தத்துவ வெற்றிங்கிறத மூணாம் திருமுறையில சொல்லியிருக்கணும். மூணாம் திருமுறையில எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாதேவ மாலையும் அருட்பிரகாச மாலையும் அன்பு மாலையும் அதுதாங்க, அதே செய்தி தான் தத்துவ வெற்றின்னு சாமி கொடுத்துருக்காங்க. இங்க ரெண்டும் வேற வேற இல்லைங்க. கட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடனும் வாராதென்றே, கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி, தலையகற்றி கருவியெல்லாம் கழற்றி, மாயை விட்டகன்று அந்த அப்படி சொல்றாருங்கல்ல சாமி. அதுவும் இதுவும் வேற வேறையா நினைச்சுக்கிட்டீங்கன்னா கிடையவே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். மூணாம் திருமுறையை பாக்குறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறவங்கலாம் அஞ்சு திருமுறை வரைக்கும் ஒண்ணு இல்லைன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஜீரோவா தான் இருப்பாங்க, அதுல ஒண்ணும் சந்தேகமே படாதீங்க. அதுல இந்த பசி மாபாவிங்கிற பசி என்னும் மாபாவிய தெரியாதவங்க இருப்பாங்க, கோபம் என்னும் புலைப்பயல், மரண பயம் என்னும் கொடும்பாவி, இவங்களெல்லாம் தெரிஞ்சிருந்தா பேச்சு வருமாங்க. இந்த தத்துவ வெற்றி கடந்துட்டீங்களான்னு கேட்டு பாருங்க. எல்லாத்தையும் அப்படியே வந்து தலையில துணியை போட்டு மூடிட்டு அப்படியே பேச உட்காந்துருவாங்க. தத்துவ வெற்றியை முடிச்சிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வாயை துறக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, அடங்குவாங்க, உள்ளத்துள்ள அழுவாங்க. ஐயோ சாமி இப்படி கேட்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சீக்கிரமா என் தத்துவ வெற்றி கொடுங்க, என்ன இது வரைக்கும் பேசுனதெல்லாம் மன்னிச்சுங்க, என்னை எப்படியாவது கரை சேர்த்திருங்க, எனக்கு இதுல சொல்லப்பட்டிருக்க தத்துவ வெற்றி என்னான்னு எனக்கு சொல்லி கொடுங்க, என்னை கரை சேர்க்கறதுக்கு நீங்க கருணை செய்யுங்க அப்படின்னு அழுவாங்க பெரியவங்க எல்லாம். அவங்கள நான் திட்டல, நான் திட்டுறதுன்னா என்னதான் முதல்ல திட்டிக்கணும். தகுதியை நம்ம இன்னும் தெரில, நானும் தெரில, ஆனாலும் மனசுல அச்சமா இருக்குங்க, நடுங்குதுங்க. எப்படா இந்த துன்பத்திலிருந்து விடுபட போறோம், தத்துவ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு எப்ப நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிற பயம் இருக்குங்க. நல்ல சுவையான உணவை கண்டு நாக்கு ஊறுச்சுன்னா எங்கெங்க இருக்கு சன்மார்க்கம்? மரண பயம் இல்லாம நான் எனக்கு எதுக்கும் பயப்பட மாட்டேன், மரண பயம் தீராமல் நம்ம பேசுறோம், நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன்னா நான் மரண பயம் தீர்ந்துருச்சிங்களா அப்படின்னா கேட்டு பாருங்க, வாய துறக்க மாட்டாங்க, அடங்கிடுவாங்க. அவங்கள அடக்கணும்னா இதை கேட்டா போறோம். அதுக்கப்புறம் யாருக்கும் வந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களே பாடத்தை கேட்டுக்குவாங்க, அவங்களே படிப்பாங்க, அவங்களே உணர்வாங்க, அவங்களே அடங்கிடுவாங்க. அது போல ஒருமை உள்ள ஆமை போல் உள்ள ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. உயிருக்கு பயம் வந்த உடனே ஆமை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்குதுங்க, அஞ்சையும் உள்ள இழுத்துக்குது. அது மாதிரி ஒருமையுள் ஆமைனர் ஒருமைனா என்னங்க, உயிரை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அப்போ வந்து அந்த ஆமைக்கு இருக்கும். அதுக்கு பேர் தாங்க ஒருமை. உயிர் காப்பாத்தணும், உயிர் காப்பாத்தணும், உயிர் காப்பாத்தணுங்கிறதுக்காக நாலு காலையும் தலையும் உள்ள இழுத்து உள்ள ஒளிஞ்சுக்கும். அதே போல நாமளும் வள்ளல் பெருமானுடைய திருவருளை பெறணும் பெறணும் பெறணுங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு, இந்த உயிரை காப்பாத்திக்கணும், மரணம் என்னும் மாபாவி வர்றதுக்குள்ளற நான் காப்பாத்திக்குவேன், ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட்டுக்குவேன், அந்த அணை தான் வள்ளல் பெருமான், அவரை பிடிச்சிக்கிட்டேன், அவரை பிடிச்சிக்கிட்டேன்னா அதுக்கு ஒருமைன்னு பேருங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரே நோக்கத்துல ஒரே சிந்தனையில வள்ளல் பெருமானுடைய திருவடியில பயந்து ஒடுங்கி அவர் திருவடியை கட்டி பிடிச்சுக்கிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மள அப்படியே சரணாகதி அடைச்சிட்டோம்னா அதுக்கு பேரு தாங்க ஒருமை. வேற ஏதோ நினைச்சி வேணாம் ஒருமைன்னு. இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம தத்துவ குப்பையெல்லாம் தானா அவர் திருவடியில போய் அன்னைக்கு தாங்க மறையும். இதுக்கு தாங்க தத்துவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மார்க்கம். இன்னுமே வெற்றி வெற்றி பேச்சு என்னத்துக்காவது, அறிவற்ற வீரம் என்னத்துக்காவது, அதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதுங்க. நாமெல்லாம் வந்து வெற்றி பேச்சும் அறிவற்ற வீரமும் அடங்கணுங்கிறதுக்காகத்தான், நம்ம கிட்ட இருந்து அது போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த தத்துவ வெற்றிங்கிற சப்ஜெக்டை கொண்டு போய் ஆறாம் திருமுறையில மீண்டும் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நம்மளுக்கு வள்ளல் பெருமான் வச்சிருக்க பரிச்சைங்க. அப்பா தத்துவ வெற்றியெல்லாம் அடைஞ்சிட்டியாப்பா? இல்லைங்க சாமி. போப்பா அதை போய் பாரு முதல்ல, அப்புறம் பேசலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தத்துவ வெற்றி அடைஞ்சிட்டோம்னா ஊனம் தங்கிய மாயை உடலில் இருந்தும் ஊனமில்லாது இருக்கின்ற உளவு இதுதான். அது எங்கே சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எங்க தெரியும்படி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதை தான் இப்ப சொல்ல போறேன். ஊனம் தங்கிய மாய உடல்ல இருந்து எப்படி நான் ஊனம் இல்லாம இருக்கணும், எனக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நான் பேச போறேன். அகவல்ல வள்ளல் பெருமான் பெற்ற ஒரு அருளாற்றலை நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன். என்ன அது அருளாற்றல்? உலகுயிர் திரளலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் ஒளிநெறி பெற்றிட. இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை, அப்படிப்பட்ட அந்த மக்களை எல்லாம் உயிர்களை எல்லாம் ஒளிநெறியில செலுத்தும்படியான ஆற்றலை ஒரு ஐந்தொழிலாக வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன? அது அருள் தொழில் ஐந்துன்னு பேர் இருக்கு. அருள் தொழில் ஐந்து, அது என்னன்னு நம்ம பார்ப்போமே. சரி, ஐந்தொழில் யாது? அஞ்சு அஞ்சு தொழில் அஞ்சு தொழில்ங்கிறாங்களே அருள் தொழில், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கெல்லாம் பேசுறது தத்துவத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கேன் நான். இப்ப வள்ளல் பெருமான் சொல்றாரு பர தத்துவத்தை பத்தி பேசுறாரு. இது இந்த அருட்செயல்ல ஐந்து ஐந்தொழில்கள்ல இது பரத்துவ தொழில்னு பேருங்க. பரத்துவ தொழில்னா பூர்வமத்திக்கு மேலாக நம்மை செலுத்துகின்ற மார்க்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது நான் பேச போகிற செய்தி பூர்வமத்திக்கு மேலாக நம்மை செலுத்துகின்ற செய்தி. மறக்க கூடாது, மறக்கவே கூடாது. அது என்னங்க? அது சொல்லுங்க முதல்ல நீங்க கேக்குறீங்க அப்படிங்க நான் சொல்றேன் பாருங்க. ஐந்தொழில் யாது? துரிசு நீக்குவித்தல். இந்த தத்துவத்துல இல்ல, தத்துவம் கடந்த நிலையில துரிசு நீக்குவித்தல் என்ன செய்யலாம்? அந்த தத்துவத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு மார்க்கம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா குற்றம் நீக்குவித்தல் முதல் தொழில். குற்றம் நீக்குவித்தல் என்ன? அது உயிர்கொலை, புலை பொசிப்பு, இது ரெண்டு நீக்கணும். உயிர்கொள்ள நீக்கியாச்சு, புலை பொசுப்பு நீக்கியாச்சு, பசித்துவர் பசி நீக்குதல் நீக்கியாச்சு. இதனால வரக்கூடிய அருளால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அடிப்படை குற்றங்கள் நீங்குதுன்னு சாமி சொல்றாங்க. இப்பதெல்லாம் இதெல்லாம் நம்ம நல்லா தெரியும். எல்லா அன்பர்களும் வச்சு வெளுத்து வாங்குற விஷயம் இதுதான், எல்லாருக்கும் தெரியும். சரி, ரெண்டாவது சுகம் விளைவித்தல். இன்மை இன்ப லாபம்னா என்ன, மறுமை இன்ப லாபம்னா என்ன, பேரின்ப லாபம்னா என்ன? இதை அடையறதுக்கு மெஞ்ஞான விருப்பத்தில் ஏறுவது எப்படி? அந்த மெஞ்ஞான விருப்பம் எப்படி வரும்? வள்ளல் பெருமான் காட்டுற பாதையில போகணும்னு ஆர்வம் எப்படி வரும்? அந்த ஆர்வத்தை வள்ளல் பெருமானே ஊற்றுறது எப்படி? இதான் சுகம் விளைவித்தல். அடுத்தது மூன்றாவது தொழில் தூய்மை செய்வித்தல். தூய்மை செய்யணும்னா அவரிடத்துல அந்த நெருப்பு இருக்கணும், அந்த அருள் ஆற்றல் இருக்கணும், அந்த அருள் அக்னி இருக்கணும். தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கினல் வாய்மையால் நல் வாய்மையால் கருணை மழை பொழி மழைன்னு ஒரு அகவல்ல ஒரு வரி இருக்கும். அந்த அந்த ஆற்றலை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்துட்டாருங்க, அதுக்கு தூய்மை செய்வித்தல்னு பேருங்க. ஐந்தொழில் செய்யறதுல அந்த ஆற்றல் இருக்குல்ல, கருணை தொழில் ஐந்து, அதுல இது ஒரு ஆற்றல். அவரிடத்தில் இருக்கக்கூடிய தூய்மையினால நம்மளுடைய உயிர் குற்றம் நீங்கிடும், உடல் குற்றம் நீங்கிடும், தன்மங்கள் நீங்கிடும், வினைகள் நீங்கிடும், எல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் இருக்கக்கூடிய அருளாற்றலால், தூய்மை செய்கின்ற ஆற்றலால், இறைவனிடத்திலிருந்து பெற்ற ஆற்றலால் அது சாத்தியம். அருள் விளக்க மாலையில முன்பே சொன்னபடி 42வது பாடல்ல அவரால இந்த குற்றங்களை கொஞ்சம் கூட இல்லாம மாற்றுறதுக்குள்ள ஆற்றலை இறைவன் கொடுத்தாருன்னு சொல்றாருங்க. நீங்க மறுபடியும் போய் ரெஃபர் பண்ணுங்க. அத்தகைய ஆற்றல் வள்ளல் பெருமானுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? என்ன ஆற்றல் அது? அது தூய்மை செய்கின்ற ஆற்றல். இது வந்து கருணை தொழிலாக பெருமான் செய்கிறாரு. யாருக்கு? நம்மை போன்ற அடியார்களுக்கு, வள்ளல் பெருமான குருவா ஏற்றுக்கிட்டவங்களுக்கு, வள்ளல் பெருமான நம்புறவங்களுக்கு, நம்புமேனோ நமரங்கால் அப்படின்னு சொன்ன உடனே நம்புனவங்களுக்கு. இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமானுடைய அருளாற்றலால் நீக்கிறதுக்கு முடியும். அத்தகைய ஆற்றலை கடவுளிடம் பெற்றதாக வள்ளல் பெருமானே கூறுகின்றார்கள். ஓகே, அடுத்தது இன்பம் அடைவதற்கு வழியாயிருத்தல். பேரின்ப லாபம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரைட்டின் சாமி, மர்ம இன்ப லாபத்தையும் அடையணும், நான் பேரின்ப லாபத்தையும் அடையணும், இன்மை இன்ப லாபத்தையும் அடையணும். அதற்குரிய அறிவு, அதற்குரிய வழித்துறை, அதற்குரிய உணவு, அதற்குரிய தவம், அதற்குரிய ஒழுக்கம், அதற்குரிய படிநிலைகள் எல்லாம் தரணுமே சாமி, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பாதையில நம்ம போறதுக்கு நமக்கு உறுதியும் கொடுக்குறாங்க, அதுல மெஞ்ஞான விருப்பத்தையும் கொடுக்குறாங்க, ஆர்வத்தையும் கொடுக்குறாங்க, நல்ல அன்பர்களோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க, நல்ல ஞானத்தை கொடுக்குறாங்க, நம்மள பேச வச்சிருக்காங்க, நம்மள கேட்க வச்சிருக்காங்க, இவ்வளவும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதிம்பர். அப்படி ஊக்கம் வேணும், நல்ல உடம்பு வேணும், நல்ல 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 ஞானம் வேணும், ஞானத்தை கொடுக்கக்கூடிய நட்பு வேணும், சத்சங்கம் செய்யறதுக்கு உள்ள நல்ல நண்பர்கள் கூட்டுறவு வேணும், நல்ல உணர்ச்சி வேணும், வாங்குற இப்ப வேகமா இப்படி சொல்ற செய்திகளை எல்லாம் அறிவுக்குள்ள வாங்கி பதிச்சுக்கணும், அதை விடாம பின்பற்றணும், மெஞ்ஞான விருப்பத்துல நம்ம கொண்டு செலுத்தணும், நம்மள்கிட்ட உள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்கி போகணும், மேல வந்து குற்றங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நம்ம முயற்சியை போடணும், இவ்வளவு அதுக்குள்ள இருக்குங்க. வள்ளல் பெருமானே கொடுத்து உதவுறேங்கிறாரு. எப்படியாவது திண்டை பிடிச்சி கரையேற்றிடுறேங்கிறாரு தண்ணிக்குள்ள கிடக்குற நம்மள. சரி, ரைட்டு. இன்பம் அடைவதற்கு துணையாயிருத்தல் அஞ்சாவது செயல்ங்கிறது கருணை செயல். ஐந்தொழில ஐந்தாவது கருணை செயல் என்ன? இன்பம் அடைவதற்கு துணையாயிருத்தல். இத வந்து மெய்யரல் வியப்புல வந்து வள்ளல் பெருமான் பாடுவார். சிவாகார பூரண ஸ்தம்பத்துல மேல ஏற ஏற வள்ளல் பெருமானால ஏறி போக முடியாம இருந்துச்சு, அப்ப எல்லாம் இல்ல இறைவனே தூக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி வள்ளல் பெருமானும் நமக்கு நம்ம மேல ஏற்றி விடும் போது அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய கோபுர வாசல்ல நம்மள உள்ள தள்ளி விடணும்னு நம்ம சாமி நினைக்கும் போது கதவை திறந்து விட்டு உள்ள தள்ளணும்ல, அதுக்கு வழியா இருக்கிறாரு, துணையா இருக்கிறாரு, கதவை காமிக்கிறாரு, மேல தூக்கி விடுறாரு, உள்ள தள்ளி விடுறாரு, நம்ம வந்து மேல ஏறுறதுக்கு படியை வைக்கிறாரு, மேல ஏறிட்டு திரும்பி இறங்காம இருக்கிறதுக்கு படியெல்லாம் எடுத்து விட்டுறாரு. இவ்வளவு காரியத்தையும் நம்ம வள்ளல் பெருமான் கூட இருந்து செஞ்சு கொடுக்குறாருங்க. இந்த ஐந்தொழிலும் பரத்துவ தொழில் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு. இந்த பரத்துவ தொழில் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவத்துள்ளே அடங்காண்டி பர தத்துவம் அன்றி தொடங்காண்டி வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. தத்துவங்கிற நம்ம 36 தத்துவத்துக்குள்ள புகுந்துகிட்டு அதுவே வந்து குற்றமுடையதாக இருக்குது, அதுவே நாற்றமுடையதாக இருக்குது, அதுவே மலமுடையதாக இருக்கு. இதுக்குள்ள புகுந்து நம்ம மாட்டிக்கிட்டு அதுவே சொர்க்கம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இதுல இருந்து பிரிச்சு கழுவி சுத்தம் பண்ணி நம்மள கரை சேர்க்கறதுன்னா சின்ன விஷயங்களா சேர்ப்பாருங்க வள்ளல் பெருமான். அப்படி சேர்த்து சுத்த வடிவும் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கும் சித்தெனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு இயற்றத்தான். இப்படி சுத்தம் பண்றது ஈஸின்னு நாம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்றாரு முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்? ஒரு சுத்த வடிவம் பெற்றாரு, இறைவனால் கொடுக்கப்பட்டு இறைவன் வந்து அவருக்கு அருள் செஞ்சாரு. எப்படி? சுத்த வடிவம் கொடுத்தாரு, சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம் கொடுத்திருக்காரு. ஓங்கார வடிவம்னா என்னங்க? அவரை நான் ஒரு முறை ஓம் ஓம் சர்க்குரு ராமலிங்காய நம்மன்னு சொன்ன உடனே நிறைய நிறைய பேர் வந்து எப்படி நீங்க சொல்லலாம் ஓம் சொல்லலாம் அவர் எப்படி சொல்லலாம்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலைங்க. ஆனா வள்ளல் பெருமானே பதில் சொல்றாரு பாருங்க. இங்க சுத்த வடிவும் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கும் சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன். சுத்தம், பிரணவம், ஞான தேகம், இந்த மூன்றையும் வள்ளல் பெருமான் பெற்றாரு. எதுக்காக பெற்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான். எங்கெங்க இருந்து மக்கள் யார் யாரு கூப்பிட்டாலும், எந்த இடத்தில் புலை கொலை தவிர்த்து அன்பர்கள் அழைத்தாலும், அந்த உடம்புக்குள்ள புகுந்து அறிவு பிரகாசத்தை கொடுத்து அவரையும் வள்ளல் பெருமானா மாத்துறதுக்கு உள்ள ஆற்றலை நம்ம வள்ளல் பெருமான் பெற்றாரு. இது என்னங்க, எப்படிங்க சொல்றீங்க வள்ளல் பெருமானா மாத்திடுவாரா? மாத்திடுவாருங்க. எங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதியில திருஞான சம்பந்த பெருமான் பெற்றிருந்த வள்ளல் தன்மையை தனக்கு அவர் கொடுத்தாருன்னு சொல்றாருங்க. வள்ளல் பெருமான் யாரிடத்துல பெற்றாரு அந்த வள்ளல் தன்மையன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர். இதனால என்னத்தை நீங்க தெரிஞ்சுக்க வரீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வள்ளல் பெருமானுடைய வள்ளல் தன்மையை நமக்கும் கொடுப்பதற்காகத்தான் இந்த வடிவம் பெற்றாரு அப்படின்னு நம்ம சாமி சொல்றாரு. ஏங்க, இது ரகசியத்திலேயே ரகசியங்க, ஞான ரகசியங்க, வள்ளல் பெருமானுடைய கருணை ரகசியங்க. நம்ம கற்கும் முறை கற்றுக்குவோமாங்க, நம்ம கற்கும் முறை கற்ற பெரியோர்களிடத்த தொடர்பு வச்சிருக்கிறோமா? நாங்க யாருங்க நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்குறா? யாருங்க நம்மள வள்ளல் தன்மை உடையவர்களா மாத்துறா? அத்தகைய கருணையை பெற்றவர் தான் வள்ளல் என்ற பெயர் பெற்றவர்னு சொல்லி, அந்த வள்ளல் என்கின்ற பெயருக்கு இலக்கணத்தை வகுத்தவரே நம்ம வள்ளல் பெருமான் தான், நம்ம ராமலிங்க சுவாமிகள் தான். சரி, ரைட்டு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப வள்ளல் பெருமானை புடிச்சுக்கிட்டோம்னா நாமும் வள்ளல் பெருமான் நிலையை பெற்று விடுவோம். தராசுல ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுவாரு. அவரு வேற, நாம வேற இல்லை. அவர் பெற்ற இன்பம் நம்ம பெற்ற இன்பம் வேற வேற இல்லை. அவர் பெற்ற பெருந்தவன் நாம பெற்ற பெருந்தவன் வேற வேற இல்லை. அவர் பெற்ற பெரும் சித்துக்கள் நாம் பெற்ற பெரும் பெறப்போகும் பெரும் சித்துக்கள் எல்லாம் வேற வேற இல்லை. எல்லாம் சமமா கொடுத்துருவாரு. ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றுது, அது போல. அத்தகைய தான விளையாட்டுன்னு சொல்றாரு, தன்னையே கொடுக்கக்கூடிய தான விளையாட்டை இந்த உலகம் எங்கும், இந்த சராசரம் அண்ட சராசரம் எங்கும் இயற்றுவதற்காக அந்த சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெற்றவர் நம் வள்ளல் பெருமான். எதற்காக பெற்றாரு இதை பார்க்க போறோம். இது வள்ளல் பெற்ற அருளாற்றல். அவர் ஐந்தொழில் புரிய வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த வரம். ஐந்தொழில் யாருக்கு செய்யணும்? எல்லா உயிர்களுக்கும் செய்யணும். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குகன்னு சொன்னார்ல, அது மாதிரி உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடன்னு சொன்னார்ல, அது மாதிரி நாம மட்டும் இல்ல, இந்த உலக உயிர்கள் எல்லாம் இன்பம் பெறுவதற்காகவே வள்ளல் பெருமான் அத்தகைய அருளாற்றலை பெற்றார்கள். நமக்காக, நமக்கு தருவதற்காக, இறைவனிடம் கேட்டு பெற்ற ஆற்றல் இந்த அருளாற்றல். அன்பர்கள் கேட்டால் அக்கணமே கொடுத்தருளும் ஆற்றல் இந்த அருளாற்றல். தன்னையும் நம்மையும் ஒரு நிலையாக்கும் ஆற்றல் அது. தான் பெற்ற பேரின்பத்தை வள்ளல் தன்மையை நமக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக பெற்ற ஆற்றல் இந்த அருளாற்றல். இதனை நாம் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டோமா? இப்ப நான் சொன்ன வாசகங்களை உள்வாங்கிக்கிட்டீங்களா? உள்வாங்கிறதுக்கு நம்ம மூளையில இடம் இருக்கா? நம்மகிட்ட அந்த வள்ளல் பெருமான் இந்த கருணையை வச்சிருக்கிறாரா? கேட்பவை எல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவே, அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சத்குருவே. இருக்கிறாரா சாமி? நம்மள அறிய வச்சாரா, அறிவிச்சாரா, கேட்க வச்சாரா அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, அவரு நம்முடைய தத்துவ குற்றங்களை எல்லாம் நீக்கி, கண்ணு காது மூக்கு எல்லாத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி, தெரிய வேண்டியதை தெரிவிச்சு, அறிய வேண்டியதை அறிவிச்சு, கேட்க வேண்டியதை கேட்பிச்சு, படிக்க வேண்டியதை படிப்பிச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அத்தகைய அருளாற்றை அருளாற்றலை பெற்றவர் தான் நம்ம ராமலிங்க சுவாமிகள். சரி, ஆக இந்த இது சொன்னீங்களே, இந்த திருவருட் பிரகாசர் வந்து அருட்பிரகாச மாலையில ஒரு பாட்டு சொன்னாரு, வந்து என்ன பாட்டு வந்து ஞாபகம் இல்லையே, அந்த மானினோடு மோகினியும் மாமாயையுடனே வைந்துவமும் ஒன்றினொன்று ஒன்றினொன்று வதிந்தசைய அசைத்து ஊனினோடும் உயிர் உணர்வும் கலந்து கலப்புறுமாறு உருவித்து பின் கரும உப்பு வருதருணம் தேனினோடு கலந்த அமுதன ரிசிக்க இருந்த திருவடிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருவடிகளை நம்ம வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை புரிச்சுக்கிட்டோம்னா, மான் என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவம் 24 நம்ம விட்டு போயிடும், மோகினின்னு சொல்லக்கூடிய வித்யா தத்துவம் 7 நம்ம விட்டு போயிடும், மாமாயின்னு சொல்லக்கூடிய சுத்த தத்துவம் 5 நம்மளை விட்டு போயிடும், வைந்தவமும் சொல்லக்கூடிய குறிலா சக்தி விந்து சக்தி பரவிந்து பரநாதம் இதையும் நம்ம கடந்து போயிருவோம். இவை அனைத்தையும் நம்மளோட கலக்க வச்சவனு அவன் தான், நம்மளோட ஆன்மாவோட கலக்க வச்சு நம்மளை தடுப்பவனு அவன் தான், நம்மளை தணிக்க வச்சு நம்மளை உயர்த்துபவனு அவன் தான். அப்படிப்பட்ட அந்த இறைவனை எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியை சத்குரு ராமலிங்க வல்லலை சுத்த சிவத்தை நாம் வணங்கி நாம இடைவிடாம அவங்களுடைய திருவடியை பற்றி கொண்டால் நிச்சயமாக பாசபந்தங்கள் அற்றுப்போகும், நம்மளுடைய அறிவுக்குள்ள அருள் ஓங்கும். அந்த ஓம்னு சொல்லக்கூடிய ஓங்கார நித்த வடிவம் நமக்குள்ள கலந்துடும். அந்த ஓங்கார நித்த வடிவம் வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறாரு. ஓம் ராமலிங்காய நம்மன் சொன்னா போறோம், அந்த ஓங்காரம் பேசும் ஓங்காரத்துக்குள்ள அவர் புகுந்து பேசாத ஓங்காரத்தை நமக்குள்ள எழவச்சு நமக்கும் பிரணவ தேகத்தை கொடுப்பாரு. நான் சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் புரியாம கூட இருக்கலாம் உங்களுக்கு, அந்த வாசகங்கள் தொடர்ந்து கல்வி கற்க கேட்க கேட்க உங்களுக்கு விளங்கும். நம்முடைய தத்துவங்கள் 36 கடந்து போயிடுவோம், அதுக்கு மேல பரவிந்து பரநாதமும் கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் திருவடியை நாம காண முடியும், திருநடத்தை காண முடியும், நடராஜபதியை காண முடியும், அதையும் கடந்து போய் சுத்த சிவத்தை நாம் அடைய முடியும். அத்தகைய நிலையை வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு அது அறிவதற்குரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க, இதை கேட்பதற்குரிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது இது கற்கும் முறை, படிப்படியா படிப்படியா போறதுக்குள்ள முறை. இந்த படிகள் எல்லாம் வள்ளல் பெருமான் நிறைய சொல்லியிருக்காங்க. படிகள் எல்லாம் ஏற்றுவித்தீர், பரம நடம் புரியும் படியை அடைவித்தீர்பர். அப்ப அந்த படிகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பெருமான் சொல்றாரு. படி வழியா போனோம்னா ஞானத்தை அடைய முடியும். இந்த படிநிலைகளை வந்து கடந்து போனதுதான் தத்துவ வெற்றி. தத்துவ வெற்றியே கூட ஒரு படிதான். இந்த படியை கடந்து போனாதான் அடுத்த படி போக முடியும். இந்த படி கடக்காம சன்மார்க்க படியில நம்ம போக முடியாது. சன்மார்க்கத்தின் தொடக்கமே தத்துவ வெற்றியில்தான் இருக்கு அப்படின்னு நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளாம, வழித்துறை அறியாம, தனக்கும் தெரியாம மற்றவங்களுக்கும் குருட்டு வழி காண்பிக்கக்கூடிய மார்க்கம் இப்பொழுது இருக்குது. அந்த மாதிரி உள்ள பாதையில நம்ம போகாம கற்றவர்களிடம் கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்ளணும், கற்கும் முறை கற்கணும், படிநிலைகள் என்னன்னு பார்க்கணும், ஒழுங்கா பேசணும், அளவானதை பேசணும், தவறானதை பேசிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது, பாவத்துல மாட்டிக்க கூடாது, எந்த முறையில போனா எந்த படியில போனா சன்மார்க்கத்தை படி கடந்து போகலான்னு தெரியணும். அந்த வகையில நாம் சென்று நாம போனோம்னா நம்மளுடைய பாதை எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன். இந்த செய்திகள் வந்து சாகாத கல்வியை நிச்சயமாக தெரிவிக்கக்கூடியது, குற்றமற்றது, ஆதாரமுடையது, முறையான ஒரு பாதையில் செல்வது, எங்கும் சந்தேகம் இல்லாதது, தெளிந்த பாதையை உடையது, குழப்பம் இல்லாதது. நானும் குழப்பமில்லை, என்னுடைய அறிவும் குழம்பவில்லை, நான் காட்டுகின்ற பாதை வள்ளல் பெருமானுடைய பாதை, வள்ளல் காட்டிய பாதை என்பதனால இதில் குற்றம் இல்லை. இது உங்களையும் என்னையும் சரியான பாதையில கொண்டு செலுத்தும். இது நம்ம ஒருவரை ஒருவர் இணைக்கக்கூடிய உயிர் துணையாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்
இல்லைங்கய்யா, நம்மளுக்கு இன்னும் நேரம் இருக்குது ஆக்சுவலா. இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு
என்ன என்ன ஒரு செய்தியை சொல்லணும், கடைசியா நான் சொல்றேன் அந்த செய்தியை. எல்லாரும் சந்தேகம் கேட்ட பிறகு நான் ஒரு செய்தி, ஆய்வுக்குரிய செய்தி, கற்கும் முறை கற்றறியக்கூடிய செய்தி ஒண்ணு இருக்கு.
சரிங்கய்யா,
அதை ஒவ்வொருவரும் ஆய்வு செய்யணும். நான் மட்டும் ஆய்வு செஞ்சா பத்தாது. நீங்களே போய் வீட்டுல ஹோம்ஒர்க் ஒண்ணு இருக்குது, அந்த ஹோம்ஒர்க் நான் கொடுக்கலான் இருக்கேன். கடைசியா நீங்க அனுமதி கொடுக்கும் போது அந்த ஹோம்ஒர்க் நான் கொடுப்பேன்.
பொறுப்பாகாமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்விழில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி ஐயா. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த நான் எல்லாரையும் அந்த லெக்சர் மோட்ல இருந்து
சொல்லுங்க.
ஆ சரி ஐயா, நீங்க அதாவது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள செய்தி பார்த்தோம்னாலே நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் சன்மார்க்கத்துல வந்து பல வெற்றுமைகள் இருக்கு எல்லாருக்கிட்டையும். ஒரு யார் யார் சன்மார்க்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மற்ற எத்தனையோ வேற்றுமைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா திருமுறைகளை வகுத்தது எது எது நம்ம எடுத்துக்கணும், எது நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கறது ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு. ஒரு சாரார்
ஆமா
அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க, நம்ம எல்லா திருமுறைகளையும் எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நம்மளுக்கு அஞ்சும் தேவையில்லை, ஆறாம் திருமுறை மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு சன்மார்க்கத்துல வந்து. பெரிய டூ மேஜர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இப்படிதான் இருக்கு. இது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவா இருக்கு. அதுல வந்து இப்ப உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி
என் கருத்துல வள்ளல் பெருமான் கருத்து.
சரிங்க சரிங்க, கருத்தை பதிவு பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி அந்த சைட்ல இருக்கவங்களும் ஆறாம் திருமதி மட்டும்தான் அப்படிங்கிறவங்க கருத்தும் அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா இப்ப இது ரெண்டு கருத்துக்களுமே நம்மளுடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷனுடைய சொற்பொழிவுகள்ல இடம் பெறுது. அது வந்து சிறப்பா நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க சொல்ற கருத்துக்களையும் எடுத்துட்டு அவங்க சொல்ற கருத்தையும் எடுத்து.
நான் இன்னும் பத்து, நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன், இன்னும் பத்து உதாரணத்தை வந்து நான் கையில வச்சிருக்கேன். நீங்க கேட்டா என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக பத்து உதாரணம் எங்கெங்க சொல்லியிருக்கிறாரு, எந்த வகையில சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு ப்ரூஃப் என்ன, நான் வந்து சொல்றது வந்து தவறா சொல்றேன்னா அல்லது ஆய்வு செய்யாம சொல்றேன்னா அப்படிங்கறதுக்கு வந்து பத்து ஆதாரங்களை வச்சிருக்கேன் நான் திருவள்ளுவர் பாவல.
கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ஒரு ஒரு பேசிக்கா ஒரு 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 என்னுடைய ஒரு கேள்வி ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இருந்தாலும் என்னுடைய அறியாமை ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாருன்னா பல பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பார் அவர். இனிஷியலா ஒண்ணு பண்ணுவாரு, அடுத்தது பண்ணுவாரு, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சோன்னு ஃபைனலா வந்து அது எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணிட்டு வருவாரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாரு. ஃபைனலா வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு.
ஆமா,
இப்போ அப்ப வந்து இப்ப பெருமானும் அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு சொல்லலாமா?
வல்லல் பெருமானுக்கு இறைவனே பண்ணிட்டு கொடுத்துட்டாரு, நீ ஒண்ணு பண்ணு, அது பண்ண வேணாம், நானே கொடுத்துடுறேன், நான் கொடுத்தத மட்டும் நீ சொன்னா போறோம், நீயே ஒண்ணு புதுசா உருவாக்க வேணாம்னு சொல்லி, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, இறைவன் எனக்குள் இருந்து பாடுவித்தவை, வந்து என்னுடைய அறிவுக்குள் புகுந்து என்னை இயக்கியவைன்னு சொல்லிட்டாரு. இவரா ஒண்ணு கண்டுபிடிக்கல, வல்லல் பெருமானா கண்டுபிடிக்கல, இறைவன் வந்து வல்லல் பெருமானுக்கு கொடுத்து நீ இந்த உலகத்துக்கு சொல்லுன்னு சொன்னாரு. ஆகையினால இவரா ஒண்ணும் ஆராய்ச்சி ஒண்ணும் பண்ணல, இறைவனே வந்து இந்த மக்கள் எல்லாம் மண்டையை பிச்சுட்டு அலையறான், போருற்று இறந்து வீண் போயினார்கள், இவ்வாறு வீண் போகாமல் இருப்பதற்காக நானே உன்னை உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு இறைவன் வந்து வல்லல் பெருமான. இதுதான் வந்து வருவிக்க உற்ற நியாயம். கே, புரியுதுங்களா ஐயா?
ஐயா ஐயா, நீங்க சொல்றது புரியுது. அதாவது அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்மளுக்கு வந்து முதல் ஐந்து திருமுறை வரையிலும், முதல் ஐந்து திருமுறைன்னு சொல்ல மாட்டேன், இந்த திருமுறைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா பலவாறு இருக்குது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் எல்லா திருமுறைகளையும் ஃபுல்லா முழுக்க படிச்சு தெரிஞ்சு
பரவாயில்ல
இருந்தாலும் ஒரு கேட்ட விஷயம் கேட்டவைகளை வந்து சொல்றேன் நானு. பெருமான் வந்து முதல் திருமுறையில இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அத வந்து அவரு அவனுடைய இறைவன் யாரு அப்படிங்கறது, அல்லது இறைவன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வடியுடைய அம்மனாகவோ அல்லது வந்து சிவபெருமானாவோ இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு வராரு. ஆனா அந்த ஆறாம் திருமுறை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அருட்பெரும்ஜோதி அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து இறைவன் ஆரம்பத்திலேயே வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஏன் வந்து பலவாறு அவர் வந்து பேசிருக்காரு அருட்பெரும்ஜோதிங்கிறத வந்து ஐந்து திருமுறைக்குறையில ஒரு பெரிய வேற்றுமை இருக்குது. இங்க வந்து அருட்பெரும் ஜோதி தான் முன்னிட்டு பேசுறாரு, மற்ற திருமுறைகள்ல வந்து முக்கொன்னுடையோன் அப்படின்னு தான் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஏன் இந்த வேற்றுமையை பெருமான் பண்ணியிருந்திருக்கணும்?
இந்த வேற்றுமை வந்து இறைவனுடைய திருக்கூத்துன்னு சொல்றாரு. அதுதான் நான் வந்து சொன்னேன், நான் வந்து அது வல்லல் பெருமானுடைய பாடல்கள்ல நான் வந்து கடைசியா நான் அதை பத்தி நான் முதல்ல பேசும்போது குறிப்பிட்டேன். என்ன குறிப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருகிய பேரருடையார் அது அனுபவ மலையில சொல்றாரு, பெருகிய பேரருடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை அருட்பெருஞ்சோதி பெயர் சொல் என்கின்றாய் மனமே கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அயன் என்பேன், மால் என்பேன், அரண் என்பேன் சொல்றாரு இல்லைங்களா. இது மாதிரி ஆரம்பத்துல இந்த மக்கள் எந்த வகையில இந்த உலகம் போயிட்டு இருக்கோ அந்த உலகத்தை அந்த உலகத்து மக்களுக்கு அவ்வண்ணமே சென்று சன்மார்க்கத்துக்கு திருப்புறாருங்க. அதுதான் அங்க உண்மை. அதை வந்து இப்ப அருட்பிரகாச மாலையில அதை பூரா விவரமும் சொல்லுவாரு. இந்த தத்துவங்கள் என்ன, இந்த உலகத்துல வந்து இறைவன் எப்படி இருக்கிறான், வந்து உருவமா இருக்கான், அருவமா இருக்கான், அரு உருவமா இருக்கான் அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் பேசுறாரு இல்லைங்களா. அப்ப எளிய வகையில இந்த மக்களுக்கு எந்த, இப்ப உதாரணமா சுப்பிரமணியர்னா என்ன, சுப்பிரமணியரை வணங்குறோமே நம்ம என்ன, சுப்பிரமணியர் என்ன தத்துவம், என்ன விநாயகர் தத்துவம்னா என்ன, அது உடம்புக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது வணங்குற மாதிரி வணங்கி இந்த உண்மையையும் போட்டு உடைக்கிறாரு. இந்த மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இது உடனே சொன்ன ஆறாம் திருமுறையில அதுல சொல்லப்பட்டிருக்குங்கிறது உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா உடனே சொல்லிட்டோம்னா அந்த மக்களுக்கு வந்து புரியாம போயிடும். அதனால அவர்கள் போற போக்கிலேயே போய் அந்த உயிர்கள் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அது வருமோ, அல்லது வள்ளல் பெருமான வந்து ஆரம்ப நிலையில அதற்கு முந்திய பிறவிகள்ல எப்படி இந்த தவத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தாரோ, அந்த அனுபவங்களை எல்லாமே, அது அவர் பெற்ற அனுபவங்களை எல்லாமே இங்க வந்து கொடுக்கிறாரு. அது இறைவனே கொடுக்க வைக்கிறாரு. இது இப்படிதான் இந்த பாதை, இது தத்துவம் கடந்து போற பாதை, இது தவம் செய்யற பாதை, இது வந்து ஒழுக்க நெறி, இது வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா சொல்லி கொடுத்ததே இறைவன் தான். அதனால எடுத்த உடனே இந்த நம்ம வந்து பிஹெச்டி எழுத முடியுமானா முடியாது. அப்ப ஒன்னாம் கிளாஸ் பாஸ் பண்ணி ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணி இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா நம்ம மாறி போகும் பொழுதுதான் நாம என்ன பண்றோம், வி ஆர் அச்சீவிங் அவர் கோல். அதை உடனடியே வந்து அது ஒரு ஏதாச்சும் ஒரு பிராக்டிஸ் இல்லாம உடனே அது முடியுமானா முடியாது. அது பதினஞ்சாம் படி கூட ஒரு பிராக்டிஸ் தான். சரியே கிரியே யோகம் ஞானம் அப்படிங்கிறதுல ஞானத்தில் யோகம் என்று சொல்லக்கூடிய படி கூட ஒரு படிநிலை தான். அதுதான் முதல் பெருமான் சொல்றாரு. அவ்வளவு படியும் கடந்து போறதுக்கு ஒரு வழித்துறையை சொல்றாரு. வழி வழித்துறை வே, அதுதான் வந்து இந்த ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் உள்ளதான் இருக்குது. திடீர்னு ஆனா திருமுறையை கொடுத்து நீ இதை பண்ணுங்கன்னு சொன்னா முடியவே முடியாது. அதெல்லாம் வந்து அந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து போன பிறகு சொல்லப்படுகிறது தான் ஆறாம் திருமுறை. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே அப்படின்னா எப்படி கடந்தாருன்னு சொல்றதுதான் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல சொல்ல போனா ஆறு ஆதாரங்களையும் கடந்து போகக்கூடிய மார்க்கம் இந்த ஆறு திருமுறைகள்லயும் இருக்கு அப்படிங்கிறத சான்றோர்கள் அல்லது இந்த கல்வியில ஆழ போக 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 நம்முடைய அன்பர்கள் தெரிந்து கொள்வார்கள், அதுல சந்தேகமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா அகவல்ல பாத்தீங்கன்னா மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவ்வளவும் கடந்து போற மார்க்கத்தை பேசுவார் சாமி. அப்ப வந்து ஒவ்வொரு நிலையிலையும் எந்த மாதிரி அறிவு இருந்துச்சு, ஆகாயத்துல வந்து வந்து கேட்கும் அறிவு இருந்துச்சு, சத்தம், அப்புறமே வந்து மகேஸ்வர ஸ்தானத்துல வந்து சத்தம் பரிசம், அப்புறம் இந்த ஸ்தானத்துல வந்து நெருப்பு ஸ்தானத்துல சிகார ஸ்தானத்துல சத்தம் பரிசம் ரூபம், இப்படி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அறிவு இப்படி வேலை செஞ்சது அப்படின்னு சாமி சொல்றாங்க இல்லைங்களா. இவ்வளவும் தெரிந்து கொள்ளாமல் திடீர்னுட்டு அப்படி மேல போயிட முடியுமானா முடியாது. அதனால ஐந்து திருமுறைகள்ல படிப்படியா கடந்து போகக்கூடிய மார்க்கத்தை கடவுளே எனக்கு சொன்னாருன்னுட்டு வள்ளல் பெருமான் நிறைய இடங்கள்ல சொல்றாரு, நிறைய இடங்கள்ல சொல்றாரு. அத்தனை இடங்களையும் நான் வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். எந்தெந்த இடத்துல வள்ளல் பெருமானுக்கு வந்து இறைவனே வழி கொடுத்தாரு அப்படின்னுட்டு. ஆகையினாலங்கய்யா நேரடியா வந்து நீங்க பிஹெச்டிக்கு போனோம்னா முடியவே முடியாதுங்கய்யா. நேரா இன்னைக்கு ராக்கெட் ஓட்டணும்னா முடியாது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவப்பட்டாதான் அந்த ராக்கெட் ஓட்ட முடியும், கப்பல் ஓட்ட முடியும், சைக்கிள் ஓட்ட முடியும், நீச்சல் அடிக்க முடியும். அதற்குன்னு ஒரு படிநிலை இருக்குங்க, ஒரு வழித்துறை இருக்குங்க. அப்படிதான் வழித்துறைக்கு 40 பாயிண்ட் வச்சிருக்கேன் பாருங்க. நேரம் இல்லை அதை பத்தி நான் பேசுறதுக்கு. வள்ளல் பெருமானுடைய பாதையை புரிந்து கொள்வதற்கு சாமானியம் இல்லை. வள்ளல் பெருமானுடைய கோயிலை சுத்திலும் ஒரு செயின் இருக்கு, 21600 லிங்க் இருக்கு. அந்த மண்ணிலேயே கிடக்குது இத்தனை வருஷமா, அது ஏங்க துருப்பிடிக்க மாட்டேங்குது. அந்த 21600 கணுக்கள் உள்ள அந்த லிங்க்ஸ் உள்ள செயினை ஏன் அங்க போட்டிருக்கிறாரு, அதனுடைய தன்மை என்ன, எதுக்காக போடணும், மண்ணுல கேட்பாரின்றி அது கிடக்குது, அது துருப்பிடிக்காம இருக்குது, அது முச்சுடர்களின் மொத்த சுவாசங்கள் 21600 முச்சுடர் இருக்கு இல்லைங்களா, சூரியன் சந்திரன் அக்னி, இந்த மூன்று சுடர்களையும் சேர்த்து 21600 சுவாசம். அது சிதம்பரத்துல வந்து அது ஓடா போட்டிருக்காங்க, ஒரு வீட்டு ஒரு ஆலயத்தினுடைய கூரையா இருக்கு, இங்க மண்ணுல கிடக்கு. அப்ப இங்க இது வந்து இந்த மண்ணு நிலை என்ன, அங்க ஆகாயத்தின் நிலை என்ன, அதனை அமைத்த சத்குருவின் தன்மை என்ன, அந்த செயினுடைய பெருமை என்ன, அதனுடைய இயற்கை உண்மை என்ன, அதனுடைய அருளாட்சி என்ன, வள்ளல் பெருமானுடைய சுவாசமாது, வள்ளல் பெருமான் சுவாசமாக இருந்தால் அது ஏன் அங்க போட்டிருக்கிறாங்க, 21600 சாமி வந்து ஒன்றுபடுத்திட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் கேட்டோம்னா அது கற்கும் முறை கற்றர்கள்னு பேருங்க. இப்படி ஒரு ஒரு பாதையில காரணாக்கினா என்ன, அது சாகா தலைன்னா என்ன, வேக கால்னா என்ன, போக புனல்னா என்ன, ஒண்ணுமே தெரியாம திடீர்னு போய் ஆறாம் திருமுறையில குதிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, என்னன்னு செய்ய முடியும்? நீங்க குதிச்சுதான் பாருங்களேன், என்னதான் செய்ய போறேன்னு நீங்க சொல்லுங்க. அதுல குதிச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருமா சொல்லுங்க. வழித்துறை என்ன இருக்குங்க? துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது, எனவே முழிந்த மெய் துணையே. அது என்னங்க அது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் தனித்தலைவன் லட்சியம் வச்சுட்டு
அதாங்கய்யா. அதாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்போ பெருமான் வந்து இந்த ஐந்து திருமுறைகள் அல்லது ஆறாவது திருமுறை அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு ஐயா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா எடுத்துட்டு போய் நம்ம கிட்ட காமிச்சாருன்னு வச்சுக்கலாமே அப்படிங்கறதா காமிச்சிருந்தாலும், நம்ம வந்து ஏன் ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துக்காம நம்ம இன்னும் வந்து ஆரம்ப நிலையில அவர் கொடுத்த ஈக்குவேஷனே எடுத்துக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வியா இருந்தது.
சரி, அப்படியே வச்சுக்கலாம் ஐயா. கேட்டீங்க, நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து இறைவனே வந்து அப்படி படிப்படியா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஐயா.
சரிங்க ஐயா. ஐயா, அப்புறம் நீங்க சொன்ன செய்தியிலேயே வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது அந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்கு வந்து உடனே ஆறாம் திருமுறையில கையில கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, முதல் ஐந்து திருமுறைகள்ல சொன்ன செய்திகளை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து நீங்க வந்து அப்போ ஆறாம் திருமுறை தான் ஃபைனல் அப்படின்னு நீங்க அது சொல்றீங்களா, சொல்ல வரீங்களா?
இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பாதையில அதுவும் ஒரு முழுமை, அதாவது மதன் பெருமான் வந்து அது முழுமையை காமிச்சாரு. அந்த அகவல்ங்கிறதுல வந்து முழுமையை காமிச்சாரு. அது சொல்லாம இருந்தாரு, அந்த முழுமையே சொல்லாம இருந்தாரு. பிறகு அந்த காலம் வரும்போது அதை வெளியிட்டுக் கொள்ளுங்கள்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாரு. அதனால அது எல்லாமே ஒரு முழுமையான உருவத்தை, யானைய போய் நான் காலு அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உருவம் வரைஞ்சி இருந்து முழுசாப்பட்டாதான் யானையினுடைய தெரியும். அதே போல ஆறு திருமுறைகளும் சேர்ந்தது ஒரு யானை, அதை தனித்தனியா பாக்குறது நல்லதில்ல அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. கைய கைய பாக்குறது, கால் பாக்குறது, அப்புறம் உருவத்தை பாக்குறது, எல்லாமே வந்து பார்க்காம யானைன்னு ஒரு ஒரு முழு உருவம் அதை பார்க்கணும். ஆறு சேர்ந்ததுதான் ஒரு உருவம், அதுதான் சன்மார்க்கம். இதுதான் என்னுடைய கருத்து ஐயா.
சரிங்க,
கேக்குதுங்களா?
கேக்குதுங்க ஐயா. அன்பர்களே, உங்களுக்கு கேக்குது எல்லாருக்கும்?
ஐயா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, ஜெயராஜ் பேசுறேன் ஐயா. உங்களுடைய உரை மிகவும் விளக்கமாக இருந்தது ஐயா. திரு அருட்பெருஞ்சோதி அல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமான் அறிவில் புகுந்து எழுதியதுன்னு சொன்னீங்க, ரொம்ப அருமை. அப்புறம் ஐயா, இனிப்பு மேயாமல் ஊன்றி படிக்க வேண்டும், கற்கும் முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அறிவுமயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நல்ல அறிவுறுத்தி சொன்னீங்கய்யா, ரொம்ப அருமையா, அருமை. உங்களுடைய பேச்சுக்கள் பல முறை இன்னும் நல்லா கேக்குறையா, நிறைய புரியுய்யா. உங்களுடைய விளக்கம் அருமையா இருந்ததுயா, நல்ல அருமையான விளக்கம். முதல் ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு பேசிக் தத்துவத்தை கிளீனா சொன்னீங்கய்யா, ரொம்ப நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி ஐயா.
ஐயா, அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா, நான் ராஜி
பேசுறேன்.
வணக்கம் ஐயா. போலவே அற்புதமா இருந்ததுயா, உங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே எளிமையா எல்லாரும் புரியுற மாதிரி மிக அற்புதமா இருந்ததுயா விளக்கங்கள் எல்லாமே. எனக்கு ஒரு கேள்வியா, ஆறு திருமுறையும் வள்ளல் பெருமான் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறப்ப எதுக்கு அந்த மட்டும் விட்டுட்டு ஆறாவது பிடிக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதை நீங்க சொன்ன மாதிரி படிப்படியா அவர் விளக்கி எடுத்து சொல்லியிருக்காருயா, அவரேதான் அந்த ஆறையும் எழுதிருக்காரு அப்படிங்கிறப்ப நமக்குள்ளயே ஒரு சண்டை மாதிரி வந்துருதுயா. நான் சன்மார்க்கிகளே சண்டை
போட்டுமா,
அதுதான் எனக்கு தத்துவ வெற்றியை பத்தி மிக அற்புதமா சொன்னீங்கய்யா, தத்துவ வெற்றி. ஆமாய்யா, தத்துவ வெற்றி பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவையா. அப்புறம் இரண்டாவது கேள்வி வந்து அருள் தொழில் சொன்னீங்கய்யா, ஐந்து பரதத்துவம் சுகம் விளைவித்தல்.
தனியா நான் சத்தங்கவே பேசிருக்கேன், தனியா இருக்காது. நான் உங்களுக்கு வந்து
அருட்சதாசமலையும்
நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமான ரெஃபரன்ஸ் நீங்க. அருள் பிரகாச மாலை ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலரா மானினோடு மோகினியும் மாமாயுடனே வைந்துவோமும் ஒன்றினொன்று வந்து வரிந்து அசைந்து சொன்னீங்களாங்க. மல்ல திருமான புடிச்சா நம்ம ஆன்ம தத்துவங்களும் அடங்கிடும், அடுத்து அந்த வித்யா தத்துவங்களும் அடங்கிடும் சொன்னது வந்து மிகப்பெரிய நுணுக்கமா இருந்ததுங்க.
மோகினிங்கிறது வித்யா தத்துவம் 7, மாமாயைங்கிறது வந்து சுத தத்துவம் 5. மாமாயை கலந்து போனாதான் வந்து பொன்னுடம்பு எனக்கு பொருந்தும்னு சொல்றாரு வல்லபெருமான். மாமாயை கடந்தால் பொன்னுடம்பு பொருந்தும். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க நீங்க பேசுறது.
ஆமாங்க, அதுக்கு ஐயாவோட திருவடியை பிடிக்கணும்னு சொல்லி பாருங்க ஐயா. அது ரகசியத்திலே ரகசியங்க ஐயா.
ஐந்தொழில நீங்க சொன்னதுலதான் ஒரே ஒரு கேள்வி. அதாவது முதல் வந்து மருத்துவ தொழில், அதாவது துரிசி நீக்குதல் அப்படின்னு சொன்னீங்க, சுகம் விளைவித்தல், மூன்றாவது வந்து தூய்மை செய்வித்தல்,
குற்றம் நீக்குதல்.
குற்றம் நீக்குதல், சரியா.
குற்றம் நீக்குதல்,
சுகம் விளைவித்தல்,
ரெக்கார்ட் பண்ணிட்டு 100 தடவை கேளுங்க. அது அப்படியே வந்து உங்க வள்ளல் பெருமானே வந்து பாட சொல்லுக்கு ஆரம்பிச்சிருவாரு.
மூன்றாவது தத்துவம் வந்து, மூன்றாவது தொழில் வந்து தூய்மை செய்வித்தல் சொன்னீங்க, அதுக்கு அடுத்து நாலாவது சொன்னீங்கன்னு தான் கேட்கணும்னு நினைச்சேன். 5 வந்து
வழியாக இருத்தல்,
துணையா இருத்தல், அது 5வது.
நாம் எல்லாம் இன்பம் அடைவதற்கு வழியாக இருத்தல். ஐந்தொழில் செய்வாங்க வல்லல் பெருமான் செய்வாருங்கிறது தெரியும். எதுக்காக அந்த ஐந்தொழில், யாருக்காக அந்த ஐந்தொழில் பாத்தீங்கன்னா, நமக்காகத்தான் அந்த ஐந்தொழில்.
கண்டிப்பா அவரு யாருக்கும் பெருகாய் வையகுங்கிற மாதிரி 6 திருமுறையும் நமக்காகவே எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காருயா, அத நாம தான் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ஐயா நீங்க ஹோம்ஒர்க் ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களே, அத கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும் ஐயா.
அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ராஜம் ஐயா, அன்பர்கள் வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகளோ இருந்ததுன்னா கேளுங்க.
திரு வயதுல வந்து வள்ளல் பெருமான வந்து இறைவன் ஆட்கொண்டாரு அப்படிங்கறதுக்கு 10 விதமான ஆதாரம் இருக்கு நான் சொல்லிருக்கேன்ல. அதுல 1371வது பாடல்ல உருவத்திலே பெரியனாகி யுகத்திலே ஒன்றுமின்றி செல்வதிலே திருகால் வீசி ஆடிட சென்ற அந்த பருவத்திலே நல்ல அறிவழித்தே உன்னை பாடச் செய்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல வள்ளல் பெருமான் சிறு வயதுல உருவத்துல சிறிய பையனா இருக்கும் போதே இறைவன் ஆட்கொண்டதாக சொல்றாரு பொண்ணு. அதே மாதிரி 3274வது பாடல்ல சொல்றாரு. 2, 4836வது பாடல்ல சொல்றாரு. 3, 5189வது பாடல்ல சொல்றாரு. 4, அன்பு மாலையில 13வது பாடல்ல சொல்றாரு, 5 அன்பு மாலையில 14வது பாடல்ல பாடும் வகை அணுத்துணையும் பரிந்தறியா சிறிய பருவத்திலே அணிந்தணிந்து பாடும் வகை புரிந்தாய்னு சொல்றாரு. சின்ன வயசுல உன்னுடைய திருவடிகளை பாடும்படி எனக்கு வந்து நீ அருள் செய்தேன்னு சொல்றாரு. இது 6. அப்புறம் மிக சிறிய பருவத்தை வியந்து நினை நமது பெம்மானே என்று அதிகுதித்து பாடும் வகை புரிந்த பெம்மானே என்று அத்தியாயத்தை பாடல போறாரு. அதே போல 4512வது பாடல்ல 6:3 முன் என்னை ஆண்டாய்னு சொல்றாரு. 9 வயசுல ஆண்டு கொண்டதான் சொல்றாரு. அதே மாதிரி 5919வது பாடல்ல அறியாத பருவத்தே என்னை வழிந்து அழைத்தேன், சின்ன வயசுல என்னை வழிந்து அழைத்து ஆடல் செய்யும் திருவடிக்கு பாடல் செய்ய பணித்தார்னு சொல்ற அனுபவம் அடைந்து சொல்றாரு. 1308வது பாடல்ல என்னை அறியா பருவத்தை
You may not hear everyone. This conference has been reconnected. You will be prompted when the conference is reconnected.
Hello, கேக்குதுங்களா?
ஐயா கேக்குதுங்கயா? நீ பேசுறீங்க கேக்குதுயா?
வேற ஏதோ குரல் ஓடாது.
ஆமாங்க.
இப்படி ஒரு 10 இடத்துல பெருமான் வந்து சின்ன வயசுல ஆட்கொண்ட செய்திகளை இறைவனே நின்று அறிவுக்குள்ள புகுந்து பாடுவித்த செய்திகளை 10 இடத்துல சொல்றாரு. நான் 10 உதாரணம் கொடுத்துருக்கேன், 10 ஆதாரம் கொடுத்துருக்கேன். எல்லாமே வள்ளல் பெருமான் இளம் பருவத்துல தன்னை அறியாத இளம் பருவத்துல வந்து இறைவனே ஆட்கொண்டு பாடுவித்தவைன்னு சொல்லிட்டாரு. இத மறுத்து பேசுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமா படல. அப்படி 10 இடங்கள்ல ஒரு சொன்ன விஷயத்த வந்து 5 திருமுறை சரியில்லைன்னு சொல்றது வள்ளல் பெருமானை எதுக்கிறது போல நான் கருதுறேன். வேண்டாம், அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து எந்த இடத்துல பேசுறோமோ அங்கேயே நின்றுடுவோம், நம்மளால வளர்ச்சி அடைய முடியாது. இது கடவுள்கிட்ட வம்புக்கிற மாதிரி வள்ளல் பெருமான் வம்புக்கிற மாதிரி இல்ல. இது கடவுள் கொடுத்த செய்தின்னு சொன்னா கடவுள்கிட்டயே நாம வந்து எழுத்த மாதிரி அது மாதிரி நின் அருளோடு ஊடியும் பாரு. செய்வகை நன்கு அறியாதே திருவருளோடு ஊடி கரிசு புகழ்ந்தேன் கருணை பரிசரியா அப்படின்னு சொல்லுவாரு அபராதம் மன்னிப்பு மாலையில. யாருகிட்ட வம்புக்கிறோன்னு தெரியாமே வம்புக்கிறது, கடவுள்கிட்டயே வம்புக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இதை கேட்கின்ற சன்மார்க்க நண்பர்கள் என்ன குறைச்சி நினைக்காம நானும் உங்க நண்பன் அப்படின்ற முறையில நீங்க எண்ணி என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்வது உண்மை. வள்ளல் பெருமான் பல இடங்கள்ல சொல்லிடுறாரு. யாரும் இதை எழுத்து பேசாதீங்க. பெரியவங்களை எழுத்து பேசுற பாவம் வந்துடும் நமக்கு. பெரியோர் பாட்டில் பிழை சொன்ன பாவம் வந்துடும். யாரும் என்ன வந்து என்ன எடுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன எடுக்கிறதுங்கிறது இல்ல, இதை இறைவனே எடுக்கிற மாதிரி ஆயிடும். யாரும் மறுத்து பேசாதீங்க, தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் தவறான கருத்துக்களை வந்து நம்ம சன்மார்க்கத்துக்குள்ளவே வெளிப்படுத்துறோம்னா நமக்கு யாரு துணையா நிக்க போறா? நமக்கு நாம தானே துணையா நிக்கணும். இருக்கிறதுல குற்றம் இருந்தா எனக்கு அன்பா பிடிக்காமீங்க, நான் திருப்திக்கிறேன். அதே சமயத்துல நான் சொல்றது நல்ல செய்தி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அன்போட ஏற்றுக்க அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னுடைய வேண்டுகோள்.
ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப ரொம்ப நுணுக்கமான கருத்துக்களை மீண்டும் எல்லாத்தையும் நீங்க வந்து வகைப்படுத்தி சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
ஒரு நிமிஷம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். அம்மா வந்து ஒரு பரசிவ படி 4வது இல்ல
சரியா கேக்கலையா?
பரசிவ 64வது வரி அவள் வரியில பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அறகுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பரசிவ பதியை படைச்சிருக்கிறாரு. வள்ளல் பெருமான் பரசிவம் சின்மயம் பூரணம்னு ஒரு திருவடி போய் செஞ்சிருக்கிறாரு. இந்த பரசிவ பதிதான் அந்த பரசிவம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி யாரு, பரசிவ பதி யாரு?
பரம்ங்கிற சொல் வந்து மனிதனாக பிறந்து
சிவநிலை பெற்றவர்களுக்கு தான் பரம்னு பேரு, எல்லாம் உள்ள இறைவனுக்கு பதின்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கணும், நான் வந்து விடுதலையும் போட்டு அதுக்குரிய ஆன்சரும் சொல்லியிருக்கேன். நல்லா சிந்தனை பண்ணுங்க, சன்மார்க்கத்துல கற்கும் முறை கத்தறிதல் இதுதான். ஒரு ஊனமுள்ள உடம்புல பிறந்து ஊனம் இல்லாமல் இருக்கக்கூடிய வழிமுறை அதுதான் கற்கும் முறை கத்தறிதல். அலந்து பேசணுங்கிறது தான் அஞ்சும் கலங்காமல் பேசுறது. நாம பேசுறதுக்கு என்னைக்குமே வருத்தப்படாம இருக்கிற நிலைதான் அலந்து பேசுறது. ஆக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்ம பேசியிருக்கோம்.
மகனேன்னு
சொல்லி கேட்டிருக்காருல, மகனேன்னு சொன்னவர் யாரு? அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாரு,
அதுக்கப்புறம்
ஒரு கேள்வி கேட்டீங்களையா?
ரொம்ப நன்றி.
சரி, ரொம்ப நன்றி. அப்போ வேற எந்த கேள்விகளும் இதுல எந்த எதுவும் ஐயா கிட்ட கேட்கல அப்படின்னா நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். சரி ஐயா, இன்னைக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சி, பல பல விஷயங்களை பல செய்திகளை இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, ஆதாரங்களோட சொன்னீங்க. இது வந்து நீங்க சொன்ன நிலையிலிருந்து அதை மறுத்து பேசுறவங்களுக்கு அது ஒரு சவாலா இருக்கணும், அதுக்கான விடைகளும் அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். ஆகையால இது நல்ல ஒரு சத்விசாரமா போயிட்டு இருக்குது. இதுக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க அளித்ததற்கு எங்களுடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் இங்கு உள்ள அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றம் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்ம லாபம் பெற்றுப்போடும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அருப்பெருமானிடமும் வள்ளல் பெருமானின் துணை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம். ஐயா மிக்க நன்றி. ஐயா கோடான கோடி நன்றிகள். ஐயா அடுத்ததா வந்து ராஜியம்மா, நீங்க
விண்ணப்பம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சற்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா.
நன்றிங்கம்மா. ஐயா நீங்க ஜோதி பாடல பாடுவீங்களா?
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சோயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, பாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏர் ஜோதி வீர் ஜோதி, ஏர் ஜோதி ஏர் ஜோதி, ஏர் ஜோதி ஏர் ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனித்தெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என்னானையம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று, சற்குருநாதா சற்குருநாதா, தன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்சாதா, திருவருட்பிரதாச வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கம்பலம்.
நன்றிங்கய்யா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாளி இணை தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாளி நடம், வாளி அருட்ஜோதி, வாளி நடராயன், வாளி சிவஞான வழி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா, திரு சிற்றம்பலம். நன்றி, வந்தனம். அனைவருக்கும் நன்றி.
நன்றி.